ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா? 18/4/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. பாபா உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணு கொடுக்க வந்திருக்கிறார். அதன் மூலமா தான் நம்ம சிருஷ்டியோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை தெரிஞ்ச புத்திசாலி ஆகிறோம். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ நடிச்சிட்டு இருக்கிறோம். இறைவன் வந்து சொல்றாரு, எப்போ இதுல இருந்து நடிக்க ஆரம்பிச்ச தெரியுமா, என்னவா நடிச்ச தெரியுமா, இப்ப இருக்கிற மாதிரி உலகத்தை நான் படைக்கல, உனக்கு என்ன மாதிரி உலகத்தை நான் படைச்சேன் தெரியுமா, நடுவுல என்ன ஆனதுனால நீ இப்ப இந்த கதியில இருக்கிற தெரியுமா, எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. இத தெரிஞ்சுக்காம எதை தெரிஞ்சிட்டாலும் அவன் புத்திசாலி இல்ல, முட்டாள்தான். நீங்க மட்டும்தான் புத்திசாலி. அதனால்தான் பாபா சொல்றாரு, தேவதைகளை இனிமையான முட்டாள்கள் ஏன் சொல்றாரு, அங்க சுகமா இருப்பாங்க, ஆனா அந்த சுகம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாததுனால முட்டாள்கள் சொல்றாரு. அப்ப புத்திசாலியாரு பிராமணர்கள், தேவதைகளை கூட புத்திசாலி. எவ்வளவு போதை இருக்கணும் கேள்வி. சோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. எந்த போதை, அந்த போதையில முகமும் ஜொலிக்கும். ஒரு பெரிய ரகசியம், யாருக்குமே தெரியாத ரகசியம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணும்ல, அதுலதான் அந்த சொல்ற சேவையிலும் விஷு விஷயா ஈடுபடுவோம். கேள்வி, ஆத்மா உடம்பு ரெண்டுத்தையும் தூய்மை ஆக்குறதுக்கான வழி என்ன, விதி என்ன, ஈஸியான விதி என்ன? ஏன் இது ரெண்டும் தூய்மை ஆயிடுச்சுன்னா ராஜ்ய பதவியின் அதிகாரம் கண்டிப்பா கிடைச்சிடும். இது ரெண்டும் தூய்மை ஆகணும். இது மட்டும் எல்லா மதத்திலும் இருக்கு. தூய்மை ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மதத்துக்கு ஒண்ணு ஒண்ணு, கிறிஸ்தவ மதனா, ஞானஸ்நானம், இந்து மதனா, கங்கையில குளிக்கிறது, இந்த மாதிரி. ஆனா அதனால என்ன அடைவாங்கன்னு யாருக்குமே தெரியல. இதன் மூலமா தான் ராஜ்ய பதவி அடையிறோம். அப்படி தூய்மை ஆக்குறதுக்கு, ஏன்னா பிராமண வாழ்க்கையோட ஆதாரமே தூய்மை தான். உடலும் ஆத்மாவும் உள்ளும் புறமும் தூய்மையா இருக்கணும். அதுக்கான விதி என்ன? என்ன அந்த விதி? புது ஆத்மா வருமா வராது, இதே ஆத்மாவை தான் மாத்தணும், தூய்மையா மாத்தணும். எப்படி மாத்துறது? செல்லாத காச பேங்க்ல கொடுத்து புது காசு வாங்குற மாதிரி செல்லாத தேகம், அழுக்கான தேகம், தேகம் உட்பட அனைத்து பழையதையும், இந்த பழைய உலகத்துல உள்ள அனைத்தையும் பாபா கிட்ட கொடுத்துருங்க, அர்ப்பணிச்சிடுங்க. அததான் பண்றம், பண்டமாற்றம் செய்யுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு பாபா சார் பாபா கிட்ட ஃபுல்லா ஒப்படைச்சிடு. புத்தம் புதுசா உங்களுக்கு வரும், முழுசா பாபா கிட்ட பலியாகுங்க. உங்களுடைய அனைத்துக்கும் பொறுப்பாளரா பாபாவாக்குங்க, ட்ரஸ்டியா பாபாவாக்குங்க. பாபா சொல்றாரு நான் செய்யறேன் அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவுமே தெரியும். யாதும் யாமரியன் பராபரணேன்றாங்க, அந்த மாதிரி அனைத்துக்கும் பொறுப்பா பாபா வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் ட்ரஸ்ட், ஒரு வேலைக்காரன், எஜமானன் சொல்றத அப்படியே செய்யற வேலைக்காரன் ஆகிடுங்க. அப்ப எஜமானன் என்ன சொல்ற, அதுதான் உயர்ந்த வழி, ஸ்ரீமத், அதன்படி மட்டும் நடங்க. அதுக்கு பேர் தான் ஃபுல்லா அவருக்கு அர்ப்பணிக்கிறதுன்றது. அப்ப தானாவே ஆத்மும் சரீரம் ரெண்டுமே தூய்மை ஆயிடும். தூய்மையானதுடைய பலனாக ராஜ பதவியும் கிடைச்சிடும். இதோட நினைவா தான் ஜனகருக்கு ஒரு வினாடியில ஜீவன் முக்தி கிடைச்சது, காரணம் தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணார் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுடைய உடல், பொருள், ஆவி, குழந்தைங்க, குடும்பம் அனைத்துக்கும் வாரிசா இறைவனை, தலைவனாக இறைவனை நியமிச்சிங்கன்னா 71 பிறவிக்கான அதிகாரம், ராஜ அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுவும் எந்த உலகத்தின் சுதோ பிரதான உலகம், எந்த விதமான துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கொசு கூட இருக்காது, ஈ இருக்காது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான உலகத்தின் ராஜா வாக்குறேன். இது கிடையாது என்னது அப்படின்ற உணர்வை ஃபுல்லா எரிச்சிட்டு இது பாபாவுடையது. ஒரு சில இடங்கள்ல சில கோயில்கள் குறிப்பா இந்த கிராமத்துல அந்த மாதிரி இடங்கள்ல பெரிய இடத்துலயுமே கூட பாத்தீங்கன்னா கோயில்ல அந்த தர்மகர்த்தா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க தர்மகர்த்தானே தெரியாது அந்த ஒரு அதிகார தோரணையர்கள் அப்படி துணிஞ்சு அப்படி ஒரு ஒரு அந்த மரியாதையா ஒரு பாவனையா இருப்பாங்க. அவங்களுக்கு தர்மகர்த்தானா என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியுது மற்றவங்களுக்கு தெரியல இல்லையா. சோ அந்த மாதிரி என்னதுன்றது இப்ப கடவுள் முன்னாடி போனாலே அந்த துண்ட வந்து கோவில் இருக்கிற துண்ட வந்து இடுப்ப கட்டிட்டு இருப்பாங்கல்ல என்ன அர்த்தம் நான் வேலைக்காரன். கடவுள் முன்னாடி போனாலே இடுப்புலதான் கட்டி கடவுள் முன்னாடி தோல் மேல துண்ட போட்டு போக மாட்டான் இல்லையா. சோ அந்த மாதிரி கடவுளுக்கு கீழ்படிந்த வேலைக்காரனா இப்ப இருந்தீங்கன்னா இயற்கையே உங்களுக்கு நான் வேலைக்காரனா ஆக்குறேன் 21 பிறவிக்கு அப்படின்னு சொன்னாரு இல்லையா. சோ அது அப்ப முழு அர்ப்பணம் ஈஸ்வர சேவைக்கு எப்படி சேவை செய்யணும் பாபா நீ முதல்ல தூய்மையாகு நான் ரெடி பாபா. தூய்மையான உணவு தூய்மையான பார்வை தூய்மையான எண்ணம் தூய்மையான பேச்சு இதெல்லாம் தான் தகுதி ஈஸ்வர சேவைக்கு. அதெல்லாம் ரெடியா நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நொடியும் பார்த்தாலும் இஷ்டத்துக்கு பார்க்க கூடாது பாபா எப்படி பார்க்க சொன்னாரோ அப்படிதான் பாப்பா. தேவையில்லாதத பாக்கவோ கேட்கவோ பழைய உலகத்தின் அனைத்திலிருந்தும் புத்தியின் தொடர்பு கட் பண்ணு. ஏன்னா அது சாக்கடை நீ பார்த்த மாத்திரத்துல உன் மேல அந்த சாக்கடை தெளிச்சிடும். பார்க்க கூட செய்யாத நினைக்க கூட செய்யாத நினைச்சாலும் அந்த பேய் ஓடி வந்துடும். இப்படி அப்பா ஆஸ்தி இது ரெண்டுதான் கண்ணுக்கு தெரியணும் அப்பதான் நீ தூய்மையா இருக்க முடியும். அந்த தூய்மையான உலகத்துக்கு ராஜாவாக உன்னை ஆக்க முடியும் ஆக்குவேன் அப்படின்னு பாபா கேரண்டி கொடுக்கற பாடல். கண்ணற்றவருக்கு வழி காண்பிப்பாய் பிரபுவே. ஓம் சாந்தி. ஞான கண்ணற்றவருக்கு சத்திய வழியை காமிங்க பாபா. சோ இந்த பாட்டை கேட்டீங்கல்ல பகவான கூப்பிடுறாங்க வழி காமிங்க அப்படின்ட்டு. அவரை பத்தி பகவான பத்தி தெரிஞ்சிக்காததுனாலதான் மனிதர்கள் இவ்வளவு துக்கத்தோட இருக்கிறாங்க இவ்வளவு தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பக்தியில. இந்த ஒரு பிறவியிலதான் அவங்க அழுகுறாங்கன்னு நினைக்காதீங்க. பக்திய ஆரம்பமாச்ச துவாபரகத்துல இருந்து இப்படிதான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. வழி காட்டுங்க வழி காட்டுங்க வழி தெரியல இந்த துக்கத்திலிருந்து விடுபடுற வழி தெரியல என்ன இதுல இருந்து காப்பாத்து அதுல இருந்து காப்பாத்து பாபா சொல்றாரு நான் ஒட்டுமொத்தமா உன துக்கத்துல இருந்து காப்பாத்துறேன் பாவம் செய்யறது நிறுத்து பாவம் செய்யற வரைக்கும் உன துக்கத்துல இருந்து யாருமே காப்பாத்த முடியாது. சோ வழி அந்த பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழிதான் ஆத்ம உணர்வுல நிலைச்சு இருக்கிறது தான். அதுக்குதான் இறைவன் வராருன்ற விஷயமே தெரியல இறைவனை பத்தியே தெரியல அதனால அவருடைய வழிபட்டின்னு தெரியல. அதனால இறைவனுடைய வழி எங்கேயோ மனிதர்கள் கிட்ட இருக்குதுன்ட்டு குருமார்கள் கிட்ட போய் ஏமாந்துட்டு துக்கத்துல இருந்து விடுபடாம துடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதத்துலதான் பூஜிக்கத்தக்க தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்து இந்த குணம் பூஜை செய்யறதுக்கு தகுதி வாய்ந்த குணம் உடையவர்களாக உயிரோட்டமா இருந்த தேவதைகள் அந்த தேவதைகள் வாழ்ந்த அந்த பாரதத்தை தான் சொர்க்கம் சத்தியமான கண்டம் சத்யுகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப பொய்யான கண்டம் ஆயிடுச்சு கலியுகம்ன்றது என்னது பொய்யானதெல்லாம் பாக்குறதெல்லாம் பொய் பாரதத்துடைய மகிமை மிகவும் உயர்ந்ததா இருக்குதே ஏன் அந்த மாதிரி கண்டமாக பாரதம் இருந்ததுனாலே அந்த கண்டத்தை உருவாக்க முந்தைய கல்பத்துல சுயம் பகவானே ஜென்மம் எடுத்த ஜென்ம பூமின்றதுனாலதான் பாரதத்துக்கு இவ்வளவு மகிமை. இந்த பரமபிதா பரமாத்மாவுடைய உண்மையான பேரு சிவன் அவர் இங்க ஜென்மம் எடுத்ததுனாலதான் சிவ ஜெயந்தி சிவராத்திரி கொண்டாடுறாங்க. அவருடைய உண்மையான பேர் சிவன் தான். ருத்ரன், சோமநாத், இதெல்லாம் அவருடைய மகிமை, ஒரிஜினல் பேர் கிடையாது. அதனால சிவ ஜெயந்தின்னு தான் சொல்றாங்களே தவிர சோமநாத் ஜெயந்தி ருத்ர ஜெயந்தின்னு சொல்லல. சூப்பர், சம பாயிண்ட். கிருஷ்ணருக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க, ஆனா கிருஷ்ண ஜெயந்தி தான் சொல்றாங்க. அதே மாதிரிதான் சிவனுக்கு நிறைய பேர் வைக்கலாம், ஆனா சிவ ஜெயந்தி தான் சொல்றாங்க. அதுதான் ஒரிஜினல் பேர். அதே மாதிரி சொர்க்கத்துல கிருஷ்ணருடைய பேர் கிருஷ்ணன் தான். இப்ப எல்லாருமே அந்த சிவ ஜெயந்தி தான் சிவராத்திரின்னு சொல்றாங்க. காரணம் எல்லாம் குருடரா இருட்டு மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா ஞான கண்ணு இல்ல, புத்தி இல்ல. புத்தி இல்லாதனால்தான் ஐந்து விகாரங்களும் வான்னு புத்திக்குள்ள கதவை திறந்து விட்டாச்சு, பிரவேசம் ஆயிடுச்சு. உள்ள வந்தவொடனே லவ்யூ பாபா, சாமி கண்ணு குத்துன்னு வாங்க பாருங்க. உண்மையில கண்ணு குத்துந்தது ராவண. அவன் தான் உள்ள வந்தவொடனே ஞான கண்ணு குத்திட்டான், புத்தியற்றவர் ஆக்கிட்டான். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேக உணர்வை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுதான் துக்கம் கொடுக்கு. இல்ல திட்டுறது அது மாதிரி வன்முறை, ஆனா அதுக்கும் முன்னாடி அந்த தேக உணர்வை தூண்டினாலே துக்கம்தான். அம்மா குழந்தைய அன்பா பாசமா கொஞ்சுறாங்க, பற்ற வர வைக்கிறாங்கன்னா அது துக்கம் தான் அந்த குழந்தைக்கு. இதே அந்த பின்னாடி வேற யாருக்கிட்ட தேடி போய் மாட்டி மறுபடியும் துக்கம் தான். அதான் ஒருத்தர் கொடுத்த துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. துக்கம் கொடுக்கறோன்னு தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. காரணம் புத்தியற்றவர் ஆயிட்டாங்க. நீ என்ன கொடுக்கிறோ அதேதான் உன்கிட்ட வரும்ன்ற கர்மத்தின் விதி தெரியல, அதனால புத்தியற்றவரா இருக்கிறாங்க. ஆனா பாரதம் சொர்க்கமா இருந்த போது துக்கத்துடைய பேரடையாளமே கிடையாது எங்கேயுமே. பைபிள்ல சொன்ன மாதிரி இறைவனுடைய அந்த பூஞ்சோலை பூமியில் துக்கத்தை கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் இருக்கு, எந்த உயிரினமும் துக்கத்தை அனுபவிக்காது. அதுதான் சொர்க்கம். அதைத்தான் இறைவன் படைக்கிறார். ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தின் இறை தந்தை படைக்கிறார். துக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்தை அவர் படைக்கல. எந்த மதத்தை சார்ந்தவரா இருக்கட்டும், எந்த தேவதையுடைய பக்தரா இருக்கட்டும், ஆனா உண்மையில அனைத்து பக்தர்களையும் காக்கும் பகவான் கண்டிப்பா ஒருத்தர் தான். அது நமக்கே எல்லாருக்கும் தெரியல, கடவுளே கண் இல்லையா? அப்ப அந்த ஒருத்தரை தான் கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட கண் இல்லையான்னு ஏன் கேக்குறாங்க? இவங்களுக்கு கண் இல்ல, அது தெரியல, அநியாயம் நடக்குதே பாத்துட்டு கவனம் இருக்கிறேன்னு கேக்குறாங்க. அவருக்கு தெரியும் கர்மத்தின் விதிப்படி எல்லாம் கரெக்டா தான் நடக்குதுன்ட்டு. கண்ணு உனக்கு தான்ப்பா இல்லன்ற பாபா, ஞானத்தின் கண் இல்ல உனக்கு. இப்ப அந்த ஞான கண்ணு கொடுக்கறான், அதாவது ராஜ யோகத்தை போதிக்கிறான். ஸ்ரீமத் பகவத்கீதை ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீமத் உயர்ந்த வழி, உயர்ந்தவருடைய வழி அப்படின்னு பேரே அதுக்கு மட்டும்தான் இருக்கு. சோ அதனால அதுதான் உயர்ந்த வழி, முக்கியமானது. அந்த உயர்ந்த வழிப்படி நடக்கிறதன் மூலமாக தான் நீங்க புத்திசாலியாகிட்டு இருக்கிறீங்க. திவ்ய திருஷ்டி ஞானத்தின் மூணாவது கண் கொடுக்கிறார். சோ பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானத்தின் மூணாவது கண் கிடைக்குது. இந்த கண் மூலமா எதை பாக்குறீங்க? அப்பாவுடைய படைப்ப ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும், மத்தவங்களுக்கு தெரியாது. இறைவனையும் தெரியாது, இறைவனுடைய படைப்பாகிய இந்த சிருஷ்டி எப்படி எல்லாம் மாறுதுன்றதும் தெரியாது. சோ அந்த திவ்ய திருஷ்டி அதுதான், அந்த காட்சி காட்டுறதுன்றது ஞானமும் காட்சி காட்டுறதுதான். அதை புரிஞ்சுக்கணும். இறந்தவங்க ஒரு பிராமணன் உடல வர்றதும் அதுவும் ஒரு காட்சி காட்டுறதுன்றாரு இல்லையா. சோ அந்த மாதிரி, ஆனா அது வந்து உண்மை கிடையாது காட்சி காட்டுறது. ஆனா இதுதான் திவ்ய திருஷ்டி இல்லையா, உண்மையை சொல்ற. வேற யாருக்குமே இந்த மூணாவது கண் கிடையாது. அததான் சங்கருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மையில அது யாருக்கு? பிராமணர்களுக்கு மூணாவது கண் கொடுக்கிறார். அந்த மூணாவது கண் மூலமா தான் கடவுளையும் அவருடைய படைப்பும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சமயம் அங்கீங்கனாதபடி எங்கும் நிரம்பி இருக்கிறது இந்த ஐந்து விகாரங்கள், தேக அகங்காரம். அதனாலதான் எல்லாரும் கார் இருள்ல இருக்கிறாங்க. அசுரர்கள்னால அப்படி அகங்காரம் பிடிச்சவங்களா இருக்கிறதா காட்டுறாங்கல்ல. யாருக்கு இல்ல அகங்காரம்? யாருக்கும் அகங்காரம் வந்துருச்சு இப்ப. ஆனா குழந்தைகளாகிய உங்ககிட்டதான் தெளிவு இருக்குது. பாத்தீங்கன்னா துரியோதனனுடைய அம்மா, அவங்களுடைய பாட்டி, அதாவது முந்தைய தலைமுறை, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, குறிப்பா துரியோதனனுடைய பாட்டி சத்யவதி, அவங்களுக்கு வாழ்க்கையில வர ஒரு ஒரு கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற ஞானம் இருக்கும். என்னானாலும் இந்த பீஷ்ம பிதாமகருக்கு நான் இப்படி பண்ணதுனாலதானே இப்படி ஆச்சு, பீஷ்ம பிதாமகருக்கு நான் அநியாயம் பண்ணதுனாலதானே என்ன பிரச்சனை வந்தாலும் டக்கு டக்குன்னு, இன்னும் நான் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்க போறனோ இந்த பீஷ்ம பிதாமகருக்கு துக்கத்தை கொடுத்ததுனால அநியாயம் பண்ணதுனாலன்னா. காந்தாரியும் அதே மாதிரி, காந்தாரியுமே அதே மாதிரி தான் சொல்லுவான், பாண்டவர்களுக்கு இவ்வளவு அநியாயம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் அதனாலதான் எல்லாம் நடக்குது நடக்குதுன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா துரியோதனுக்கு அந்த சக்தியே கிடையாது. கடைசி தலைமுறை அதே மாதிரிதான். இப்ப கடைசி தலைமுறை யாருக்குள்ளயும் தெளிவே கிடையாது. எல்லாம் அஞ்ஞான இருள், என்னமோ உலகமே அவங்களுக்கு எதிரா இருக்கிற மாதிரி, கடவுளே அவங்களுக்கு எதிரா இருக்க மாதிரி, செஞ்ச பாவம் நீ பண்ணதான் நீ அனுபவிக்கிற அப்படின்றது யாருக்குமே தெரியல. எல்லாரும் கார் இருள்ல இருக்கிறாங்க. ஏன்னா தேக அகங்காரம், யாரும் எதையும் ஏத்துக்க தயாரா இல்ல, உடனே எதிர்க்கிறது தான் அப்படி இருக்கிறான். நமக்கு தெளிவு இருக்குது. எல்லாம் உலகத்துல பயங்கர அநியாயம் நடக்கும், நமக்கே நடக்கும், எல்லாம் கரெக்டா நடக்குது. என்ன நடந்தாலும் உடனே நாம என்ன பாவம் பண்ணுமோ டக்குன்னு அதை நினைச்சுக்கணும். இப்ப இந்த பிறவியில பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறமோ அல்லது முன்னாடியோ, அதுக்காக தான் இது நடக்குதுன்னு சொல்லுங்க. எது நடந்தாலும் அப்பாடாச்சு, அப்ப உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. எப்படி பீஷ்ம பிதாமகர சத்யவதி நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த மாதிரி நினைங்க. ஏன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அதை நினைங்க. அதுக்குதான் தெளிவுன்றது, அதுதான் ஞானம்ன்றது, ஞானத்தின் சொரூபம்ன்றது. இப்ப உங்க ஆத்மாவுக்கு முழு உலகத்துடைய சரித்திர பூகோளமும் தெரிஞ்சிச்சு. இது இப்படித்தான் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாமதான் இருந்துச்சு. போனீங்க சாமியை கும்பிட்டீங்க, அது யாருன்னே தெரியாது, அறியாமையிலதான் இருந்தீங்க. இப்பதான் பாபா என்ன பண்ணிட்டாரு, ஞானம்ன்ற மைய தடவிட்டாரு நம்ம கண்ணுக்கு. அஞ்ஞான இருள் போயிருச்சு இல்ல, மை போட்டா கண்ணு நல்லா தெரியணும்ங்களா. அந்த மாதிரி ஞானம் மை போட்ட உடனே அப்படி தெளிவா தெரியுது, ஆஹா இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா, இல்ல உங்க கொடுமைக்கார மனைவி இருக்கலாம், கொடுமைக்கார கணவன் இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், எல்லாம் நீங்க பண்ண கொடுமைதான் இப்ப இப்படி வந்திருக்குது அடுத்த பிறவியில அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எல்லைக்குட்பட்ட விஷயம். இதே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம்னா பூஜைக்குரியவரா இருந்த நானே தான் இன்னைக்கு பூஜாரி ஆகி இருக்கிறவன். அவ்வளவு பரிசுத்தமா இருந்த ஸ்ரீ நாராயணனா இருந்த நானே தான் இன்னைக்கு பூஜாரி ஆகி இருக்கிறேன். பூஜைக்கு தகுந்தவனா இருக்கும்போது நான் வெளிச்சத்துல இருந்த எல்லோரும் ஆத்மா அப்படின்னு தெளிவா இருந்துச்சு. பூஜாரி ஆன அப்புறம் இருட்டுல வந்துட்டேன், நான் யாருன்னு எனக்கே தெரியல. பூஜாரிகள் இருட்டுல இருக்கிறாங்க, பூஜிக்க தக்கவர்கள் வெளிச்சத்துல இருந்தாங்க. ரெண்டுமாவும் இருந்தது நான் தானே தவிர பரமாத்மா கிடையாது. அவரை போய் நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரின்னு சொல்ல முடியாது, தப்பு. ஏன்னா அவர் பரம பூஜிய நிரந்தரமா பூஜைக்குரியவர் அவர். அது மட்டும் இல்ல, பூஜாரியா இருந்தவங்களும் பூஜிக்கத்தக்கவரா ஆக்கிறவர் அவர். அதனாலதான் அவரை பரம பூஜ்ய பரமபிதா பரமாத்மான்னு சொல்றோம். கிருஷ்ணர் அப்படி சொல்ல முடியுமா? அவரை எல்லா மதத்தினரும் காட் ஃபாதர்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. உடலற்ற நிராகார பரமாத்மாவைத்தான் எல்லோரும் காட் ஃபாதர்னு சொல்லுவாங்க. கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு எல்லா மதத்திலும் இருக்காது. அதனாலதான் சொல்றாரு, மற்ற மதத்தினர் ஏத்துக்க மாட்டாங்க கிருஷ்ணர. பரமாத்மாவை தான் இறை தந்தை அப்படின்னு ஏத்துப்பாங்க. அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆத்மா தான், ஆனா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மா. பரமன், பரமன், பரமன்னா என்ன அர்த்தம்? பரனால அப்பாற்பட்ட, எல்லைக்கு அப்பாற்பட்டவர், எல்லைக்குள்ள சிக்காதவர். எப்பவுமே சுகதுக்கத்துல சிக்காதவர். இது பாத்தீங்கன்னா குரான்லயும் இருக்குதுன்னு நேற்றுதான் ஒரு பிரதர் சொன்னார். குரான்லயும் இருக்குதான் சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டவர். கீதையிலயும் இருக்குது இல்லையா? அவரு தான் பரமபிதா பரமாத்மா. எல்லைக்கு அப்பாற்பட்ட, எல்லைக்குட்பட்டதுல வரல. எல்லைக்குட்பட்டதுல வந்தா நம்ம கடவுள் கிட்ட சண்டை போட மாட்டோமா? என்ன உனக்கு அவன் மட்டும்தான் பிள்ளையான்ட்டு? அதான் எல்லைக்குட்பட்ட பாசம் எல்லாம் கிடையாது. அவரு ரத்த சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன்ட்டு குரான்ல இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்ப பாருங்க, அப்ப அது என்னது? ரத்த சம்பந்தம்ன்றது எல்லைக்குட்பட்ட உறவாயுது, அதுல அவர் சிக்கிறது கிடையாது. அதுல சிக்கிறவங்களை கடவுள்னு சொல்ல முடியாது, பரமபிதான்னு சொல்ல முடியாது. எல்லைக்குட்பட்ட அனைத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறவரு தான் பரமபிதா பரமாத்மா. ஆத்மாவின் ரூபம் எப்படியோ, எப்படி ஒரு நட்சத்திரம் மாதிரி ஆத்மா இருக்குதோ புருவ மத்தியில, அதே ரூபத்துலதான் பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிற செம்பு நிறமான ஒளி உலகத்துல அவர் ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறார். நாம எல்லோரும் ஆத்மாக்கள், அவர் ஒருத்தர் தான் பரமாத்மா. பரம்தாமத்துல எப்பவுமே வசிக்கிறவர். இங்கிலீஷ்ல சுப்ரீம் சோல், பரம் ஆத்மா, சுப்ரீம் சோல். அவரை விட உயர்ந்தவர் யாரும் சுப்ரீம் சோல் அப்படின்னு சொல்ற. ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலமா பிரிஞ்சிருந்துச்சுன்னு மகிமை பாடுறீங்க. அதுதான் உண்மையே தவிர, பரமாத்மாவே பரமாத்மா கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்துச்சுன்றது உண்மை கிடையாது. கிறிஸ்தவர்கள் இந்த கன்ஃபியூஷன் அடிக்கடி வருவாங்க. பரமபிதா தன்னுடைய குழந்தையை படித்தார், ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் இவரே பரமபிதான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பரமபிதா பரமபிதாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரா? கிடையாது. ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைங்க, நாம தான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாத்மா பரமாத்மா கிட்ட இருந்து பிரிஞ்சா நாமளே பரமாத்மான்னு ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. முதல் நம்பர் அறியாமை அல்லது முட்டாள்தனம் எது? ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மான்னு சொல்றதுதான் கிடையாது. ஆத்மா பரமாத்மாவும் ஆக முடியாது, பரமாத்மா ஆத்மாவாகவும் ஆக முடியாது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? மெயின் வித்தியாசம், ஆத்மா பிறப்பு இறப்புல வருது, தாயின் கர்ப்பத்துல போய் பிறவி எடுக்குது. அந்த மாதிரி பரமாத்மா பிறவி எடுக்கிறது இல்ல, மறுஜன்மமும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா பிறவி எடுத்தாலே மறுஜன்மம் வந்துடும், அவர் எடுக்கிறது கிடையாது. நீங்க பாரதவாசிகளாகிய நீங்க தான் சொர்க்கவாசியா பூஜிக்க தகுந்தவர்களா இருந்தீங்க. இப்ப பாபா கிட்ட வந்துட்டீங்க, பாபா அப்பாவை அடையாளம் கண்டுட்டீங்க. அப்ப இது உண்மையில என்னது? ஈஸ்வரிய குடும்பம், ஒரு சிவ தந்தை எல்லோரும் குழந்தை. அப்ப இது குடும்பம் தானே? நீங்க மத்தவங்க கிட்ட இப்படி புரிய வைக்கணும். பூஜைக்கு தகுந்த, பூஜிக்க தகுந்தவர்களாக உங்களை அப்பா ஆக்குனாரு, இப்ப மீண்டும் அப்பாவுடையவர் ஆகியிருக்கீங்க. அப்ப இது குடும்பம் தானே? தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு யாரு சொல்றீங்க? சொல்றது யாரு? யார சொல்றீங்க? கடவுளை சொல்றீங்க. சொல்றது யாரு தெரியுமா? நான் தான். என்னன்னா யாரு? ஆத்மா. ஆத்மா தான் சொல்லுது. நீங்களே தாயும் தந்தை, உங்க கிருபையினாலதான் சொர்க்கத்தின் அளவற்ற சுகம் எங்களுக்கு கிடைச்சிதுன்னு கிடைச்சி இருந்தது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சீங்க தாய் தந்தையாகி நீங்க. நாங்க உங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்றது என்னது? ஆத்மா சொல்லுது. இப்ப குழந்தைனா ஏதோ கொடுத்துருப்பாருல்ல அப்பா, அப்ப என்ன கொடுத்த அப்படின்னு புரிய வைங்க. அளவற்ற சுகம் கொடுத்தார். சும்மா இந்த பிரச்சனை இல்ல, வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அந்த மாதிரி கிடையாது, கடன் அடைக்க ஹெல்ப் பண்ணாரு அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு மட்டும் ஹெல்ப் பண்றது இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துல இருந்தும் துக்கமே இல்லாம தொத்தேச்சு, அளவற்ற சுகம் 2500 வருஷத்துக்கு போட்டுக்கிறார். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். மறுபடியும் பாபா வர்றார், வந்து சொல்றாரு, முந்தைய கல்பத்தின் மாதிரியே மீண்டும் இதே சங்கமயத்துல நான் வந்து புது உலகத்துக்கு நீங்க போறதுக்கான ராஜ யோகத்தை உங்களுக்கு கற்பிக்கிறேன். என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் உங்களை ஆக்கின, மறந்துட்டீங்களா? ஞாபகம் வருதா? இந்த உலகத்தின் அதிபதியா நீங்க இருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா? மீண்டும் அதிபதி ஆகிறதுக்கான வழியை நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே வந்ததுடைய நினைவாத்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடி இருக்கிறீங்க. அப்ப நான் வந்திருக்கிறேன், அவதரிச்சிருக்கிறேன். அத ராத்திரி வேற கொண்டாடுறீங்க சிவராத்திரி, ஆனா உண்மையில அது எந்த ராத்திரி? டெய்லி நைட் நைட்டா வர பிரம்மாவுடைய ராத்திரி, பிரம்மாவுடைய எல்லையற்ற இரவு. 2500 வருடம் பிரம்மாவுடைய பகல், 2500 வருடம் பிரம்மாவுடைய இரவு. சத்தியுகத்ர தேகம் பிரம்மா பகல், துவாபரயுக கலியுகம் பிரம்மாவுடைய இரவு. அந்த இரவுல வர, எப்ப வர? அந்த இரவு பகலாக வேண்டிய நேரத்துல, கலியுக இறுதி கடைசியும் 100 வருஷத்துல வர, வந்து நரகத்தை சொர்க்கமாக்குறேன், அதுக்கான ஞானத்தை கொடுக்கறேன். அந்த இரவை குறிக்கிறது தான் சிவராத்திரின்ற அர்த்தம். யாருக்குமே தெரியல, மனிதர்களை மாதிரி சிவன் உடல் எடுக்கிறதே கிடையாது. மனிதர்கள் தான் ஒவ்வொரு ஜென்மத்துக்கு ஒரு ஒரு உடலை எடுக்கிறாங்க, ஒவ்வொரு உடலுக்கு ஒரு ஒரு பேர். நான் உடலை எடுக்காததுனால எனக்கு உடலுக்குன்னு எந்த பேரும் கிடையாது, ஆத்மாவாகவே இருக்கிறேன், சிவனாகவே இருக்கிறேன். அதனால அவருடைய பேர் என்ன? சிவன். வானப்பிரஸ்த நிலையில இருக்கிற ஒரு வயோதிக சரீரத்தை ஆதாரமா எடுக்கிறேன்னா பூஜிக்கத்தக்கவராய் இருந்தாரு, இப்ப பூஜாரியாகி இருக்கிறார். பாருங்க, அவரு அவருக்குன்னு சொந்தமா சரீரம் கிடையாது, அதனால ஒரு உடலை, ஒரு வயோதிக உடலை, வானப்பிரஸ்த நிலைன்னா என்ன இருப்பா, 60 வயசுக்கு மேல குருவ தேடி காட்டுக்கு போவாங்களே அந்த காலத்துல, அந்த மாதிரி வயசுல இந்த பிரம்மா உடல்ல வர வந்து சொல்ற நம்பர் ஒன் பூஜைக்குரிய ஸ்ரீ நாராயணனா இருந்தவரே கடைசி பிறவிலே இப்படி பூஜாரியாகி இருக்கிறார். அவரு உடலை பயன்படுத்தி இந்த ஞானத்தை சொல்லி சொர்க்கத்தை நான் படைக்கிறேன், என்னுடைய குழந்தைங்க நீங்க, உங்களை படைக்கிற முதல்ல புது உலகத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை படைக்கிற, இந்த குழந்தைகள் மூலமா தான் புது உலகத்தை படைக்கிற. பாபா சொல்றாரு, சிவ பாபா சொர்க்கத்தை படைக்கிறாரு, அந்த சொர்க்கத்தை படைக்கிறவருடைய குழந்தை நான்னா, நான் சொர்க்கத்தின் எஜமானரா தானே இருக்கணும். கடவுளுடைய வேலையே சொர்க்கத்தை படைக்கிறதா, படைக்கிறதான அவருடைய தொழிலே படைக்கிறது சொர்க்கத்தை, அவரு என் அப்பா, அப்ப நான் சொர்க்கத்துல தானே இருக்கணும். என்ன ஆச்சு, எப்படி நான் இங்க இருக்கிறேன், அதத்தான் சொல்ல வர. நீ என் குழந்தை, நான் சுகம் நிறைந்த சொர்க்கத்தை படைச்சேன், நீ அங்கதானே இருக்கணும். யோசிச்சு பாரு, அப்ப இங்க உன்னை அழைச்சிட்டு வந்து விட்டது யாரு, யோசிச்சு பாரு அப்படின்னு பாபா சொல்ற. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பாபா, அவருடைய நடிப்பும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அவருக்கு அடுத்தபடியா தான் பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்களுடைய நடிப்பு தனி. இந்த நாடகத்துல ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் தனிப்பட்டது, ஒருத்தருடைய நடிப்பு மாதிரி இன்னொருத்தருடைய இது இருக்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளையும் அதோடைய பாகம், சுகம் சுகத்தை அனுபவிக்கிற பாகம், துக்கத்தை அனுபவிக்கிற பாகம் எல்லாமே பொருந்து இருக்கு. பாபா கல்ப கல்பமா பாரதத்துல வந்து பாரதவாசிகளைத்தான் சொர்க்கவாசி ஆக்குற, அப்படிப்பட்ட சிவ தந்தைய மறந்துட்டாங்க. மறந்ததுனாலதான் யார் செத்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்ற, அடே இது நரகம், நரகத்துல இருக்கிறோம், நரகத்துல தானே பிறப்பான், எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும், நரகத்துல தானே மறுபிறவை எடுக்க முடியும், இந்த பூமி தான் சொர்க்கம், சொர்க்கமே ஆகலையே. சரி, உண்மையிலே நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சொர்க்கத்துக்கே போனதா வச்சுக்கோ, சொர்க்கம் சுகம் நிறைந்த உலகம் இல்லையா, எத்தனை வகையான உணவு, சுவைமிக்க உணவு இருக்கும், எவ்வளவு சுகம் நிறைந்த உலகம். அங்க போன அந்த ஆத்மா மறுபடியும் எதுக்கு இந்த நரகத்துல கூப்பிட்டு நரகத்துடைய உணவை படைக்கிற, அல்லது அந்த ஆத்மா தான் வருமா, சுகமான வாழ்க்கையை விட்டு துக்கமான வாழ்க்கைக்கா வரும். சொர்க்கத்துல ஏராளமான வைபவங்கள் இருக்குது, சுகமோ சுகம் வைபவங்கள் நிறைய, விழாக்கள் அது இதுன்னு 24 மணி நேரமும் கேலி கூட்டு அப்படின்னு ஜாலியா இருக்கிற அந்த உலகம், அந்த ஆத்மாவை இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்துக்கு ஏன் வர வச்சு உணவு ஊட்டுறீங்க. உண்மையிலே நீங்க கொடுக்கற உணவு சாப்பிடுறது தூய்மையற்ற கலியுக பிராமணன், வெங்காயம் எல்லாம் வேற கொடுக்கறீங்க, சொர்க்கத்துல வெங்காயம் இருக்கும், வெங்காயம் போட்டா சமைப்பாங்க, சொர்க்கத்துல இருக்கிற ஆத்மா அதைய வந்து சாப்பிடும். பாருங்க பாரதத்துடைய நிலைமை என்னவா ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், யோசிக்கிறதே மறந்துட்டாங்க. செத்தாலே சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு சொர்க்கத்துக்கு போறது அவ்வளவு ஈஸியா, அப்படியே சொர்க்கத்துக்கு போனா கூப்பிட்டு இங்கே எதுக்கு உணவு ஊட்டிட்டு இருக்கிறீங்க, பாரதத்தோட நிலைமை அந்த அளவுக்கு யோசிக்கிற சக்தி ஃபுல்லா இழந்துடுச்சு. எல்லாம் ஞான குருடர்கள் ஆகிட்டாங்க. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு ஞானத்தின் மூணாவது கண்ணை கொடுக்கறேன், அது வழியா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஞானத்தை. இந்த ஞானத்தின் மூணாவது கண்ணை கொடுக்கறதா சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றது அர்த்தம். இப்ப இந்த ஞானத்தின் மூணாவது கண் கிடைச்ச உடனே மறுபடியும் நீங்க ராஜாக்களுக்கு எல்லாம் மேலான சத்யுக ராஜாவா ஆகுறீங்க ஆகிடுவீங்க. சத்யுகத்துல சுகம் நிறைந்த தேவதைகளா இருந்தவங்களே 84 பிறவி அனுபவிச்சு அந்த பூஜிக்கத்தக்க நிலையில இருந்து இப்ப பூஜாரி ஆகிட்டாங்க. மீண்டும் அந்த பூஜிக்கத்தக்க நிலையை அடையிறதுக்காகத்தான் சிவபாபாவின் வாரிசு ஆகி இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவபாபாவுடைய வாரிசு ஆகித்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைஞ்சோம்னு நமக்கு தெரியுது. சொர்க்கவாசியா நம்மள சிவபாபா தான் ஆக்குனாரு. அதனாலதான் இன்னைக்கு எல்லோரும் சிவனை நினைவு செய்யறாங்க. இறை தந்தையே கருணை புரியுங்க, மீண்டும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு இறைவனை நினைக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள் மட்டும் கிடையாது, சாது சன்னியாசிகளும் இறைவனை நினைக்கிறாங்க, சாதனை செய்யறாங்க. ஏன்னா இங்க துக்கம் இருக்குது, இங்க பிறவி இருக்கக்கூடாதுப்பா, பிறவி இன்னொரு பிறவி இங்க எடுக்கக்கூடாது, சிறவா நிறைய அடையணும். இந்த இங்க வெறும் துக்கம்தான் இருக்குதுன்னு சாதனை பண்றாங்க முக்தி அடையிறதுக்கு. அதாவது முக்தி தாமம் நிர்வாண தாமம் போறதுக்கு தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா அவ்வளவு துக்கம் ஆயிடுச்சு இந்த உலகத்துல. ஜோதியோட ஜோதியா கலக்கணும் அப்படின்னு சாதனா பண்றாங்க, ஆனா அப்படி சாத்தியம் கிடையாது. அப்படி கலக்குதுன்னா ஆத்மா அழியுதுன்னு அர்த்தம். அப்ப ஆத்மா அழியாதுன்னு சொன்ன ஞானமே தப்பாயிடுமே, கீதையில சொல்லிருக்கிறாங்க இல்லையா. அதனால பரமாத்மாவோட ஆத்மா ரெண்டரை கலந்துடுதுன்னு சொல்றது தப்பு. பரமாத்மாவோட ஆத்மாவும் பரந்தாமத்துல வசிக்கும், அவ்வளவுதான், கலக்காது. இப்ப பாபா கிட்ட நேரடியா ஞானத்தை கேட்கிற ஆத்மாக்களாகிய நாமத்தான் தேவதா குலத்துல வரப்போறோம், வந்து முழுசா 84 பிறவிகளை அனுபவிக்க போறோம். அப்ப வர்ணங்கள் மாறும். முதல்ல தேவதா குலத்துல இருப்போம் 1250 வருஷத்துக்கு, அடுத்து 1250 வருஷத்துக்கு சத்திரிய குலம், அடுத்தது வைஷ்ய, அடுத்தது அனைத்து கலையும் வந்து சூத்ர குலத்துல வந்துடுறோம். இறைவன் இந்த மாதிரி பிறப்பு இறப்புலையோ வர்ணத்திலேயோ வர்றதே கிடையாது. இந்த பாரதம் கீழான நிலையிலும் பால் நரகமா இருக்கும் பொழுது இறைவன் வந்து இதை சொர்க்கமாக உயர்ந்த சதோ பிரதான உலகமா மாத்துற. அவர் படைத்த சத்யுகத்துல சூரிய வம்சத்தினர் இருந்தாங்க, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய பரம்பரை இருந்துச்சு அப்படின்னு பாடப்படுது இல்லையா. எப்படி கிறிஸ்தவ ராஜ்யத்துல முதலாம் எட்வர்டு, இரண்டாம் எட்வர்டு, மூன்றாம் எட்வர்டுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி சத்யுகத்துல முதலாம் லட்சுமி நாராயணர், இரண்டாம் லட்சுமி நாராயணர் அப்படின்னு எட்டு பரம்பரை இருக்கும் அப்படிங்கிற மூணாவது கண் நமக்கு இப்பதான் திறக்கு. இந்த ஞானத்தை இப்பதான் கொடுக்கிறது. கடவுள் ஒருத்தர் தான், சிவன் ஒருத்தர் தான், நாராயணன் ஒருத்தர் கிடையாது, எட்டு பேரு அப்படிங்கிற ரகசியமே இப்பதான் தெரியும். முன்னாடி தெரியாது நமக்கு. இதுல பாத்தீங்கன்னா கடவுள் மட்டும்தான் ஒருத்தர், பிள்ளையார் ஒரே ஒருத்தர் சொல்ல முடியுமா, ஜெகதம்பா ஒரே ஒருத்தர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லையா. பிரம்மா கூட ஒரே ஒருத்தர் சொல்ல முடியாது. சோ ஏன்னா நம்மளுமே மாஸ்டர் பிரம்மா தான். ஒரே ஒருத்தர் தான், அது சிவன் மட்டும்தான். அது வந்து வேற யாரையுமே சொல்ல முடியாது. பாபா வந்து இந்த ரகசியத்தெல்லாம் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, உடம்புன்னு நினைச்சு மறந்து மயங்கி தூங்கிட்டு இருக்கிற ஆத்மா கிட்ட பேசுறாரு, எழுந்துரு நீதான் நாராயணன் தெரியுதா, எழுந்துரு எழுந்துரு. இதுதான் கோயில் அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த உள்ளத்தை அடிப்பாங்க சாமி வர்றதுக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை எழுப்புறது எழுந்துரு. அந்த மாதிரி பாபா உடுக்க அடிக்கிறார் டெய்லியும், நீதான் நாராயணன் தெரியுதா. அப்ப கேக்குறவங்க எல்லாம் நம்ம இருக்க மாட்டோம், சரி ஏதோ தேவதையா இருப்போம் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டா இருக்கோம், டேய் தெரியுதா நீதான் தான் நாராயணன், நீதான் லட்சுமி. தினம் தினம் பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறார், மூணாவது கண் திறந்துகிட்டே இருக்கு. ஆத்மாக்கள் கிட்ட பேசுறாரு பாபா, 84 பிறவி சக்கரம் சுத்தி வந்திருக்கிற தேவதையாகும் சத்ரியனாகும் வைஷ்யனாகும் சூத்ரனாகும் நீதான் வந்திருக்கிற அப்படின்னு அழகா ஒரு படத்தை அமைச்சு சொல்றாரு பாபா. நம்ம கிட்ட அந்த படம் இருக்கு, வர்ணங்களின் படம். சோ அது விராட்ட ரூப படம், சக்கரமும் சொல்லலாம் ஏனிப்படியும் சொல்லலாம். சோ விராட ரூபம் தான் அதுக்காகவே உருவாக்கப்படுற படம் பக்தியிலே. தேவதையில இருந்து காட்டுறவங்க மகாவிஷ்ணு பெருசா நின்றுட்டு இருக்காரு, அப்படியே தலை ஃபுல்லா குட்டி குட்டி தேவதைகள் முகமா இருக்கும். அப்ப தேவதை தலையில இருந்து பிறந்தாங்க, தோல்ல இருந்து சத்திரியர் பிறந்தாங்க, வயிற்றுல இருந்து வைஷ்யர், கால்ல இருந்து சூத்ரர்கள் அப்படின்னா அதுல மறைக்கப்பட்டது என்ன, தேவதையும் விட உயர்ந்த உச்சுக்குடுமை பிராமணன் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை மறைச்சிட்டாங்க ஏன், எதுல உயர்ந்தவன் அவங்க யாருக்கும் தெரியாத, என்ன உனக்கு தெரியும் கடவுள் யாருன்னு தெரியும், கடவுள் கிட்ட நேரடியா ஞானத்தை எடுக்கும். உச்சிக்குடுமை பிராமணர்கள் நாம, நமக்கு தான் மூணாவது கண் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு கிடைக்கல. நேரடிய ஈஸ்வரனுடைய குழந்தை ஆகி இருக்கிறோம், கதையில தான் பார்ப்போம் நெத்திக்கண்ல முருகன் பிறந்தாரு பிள்ளையார் பிறந்தாரு அப்படி இப்படின்ட்டு, இப்ப நேரடியா அந்த முருகனாக நாம இருக்கிறோம் பிள்ளையாராக இருக்கிறோம். இப்ப நேரடியா நமக்கு என்ன குழந்தையா நம்மளை கத்தெடுத்து நம்மள மாணவனாக்கி ஞானத்தை சொல்ற ராஜ யோகத்தை போதிக்கிறார், இதன் மூலமா தான் நமக்கு அளவற்ற சுகம் கிடைக்குது, நிரந்தர சுகம் கிடைக்குது 21 பிறவிக்கு. சோ எல்லோரும் நாராயணன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞானத்தை தினம் தினம் சொல்ற. ஆனா தினம் தினம் கேக்குறீங்களா, கேக்குறதெல்லாம் அப்படியே ஆழமா கேக்குறீங்களா, கவனம் கொடுத்து கேக்குறீங்களா, கவனம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துறீங்களான்றத பொறுத்துதான் சிலர் சூரிய வம்சத்து ராஜா ராணி ஆஸ்தி அடையறாங்க, சில சந்திர வம்சத்து ராஜா ராணி ஆஸ்தி அடையறாங்க, சில பிரஜையாயிடுறாங்க. சோ இறைவன் கொடுக்கறது நம்பர் ஒன் நாராயணன் ஆவறதுக்கான ஞானம் தான், ஆனா நீங்க அதை எது எப்படி எடுக்கிறீங்க கிரகிக்கிறீங்க அதன் ஆதாரத்துல வரிசை கிரமத்துல பதவி அடையறீங்க. ஏன்னா முழு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகணுமே, ராஜ்யம்னா எல்லாருமே இருக்குமே, எல்லோரும் நாராயணனா இருக்க மாட்டாங்க இல்லையா, நாடகப்படி அதுவும் கரெக்டா தான் நடக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய முயற்சியின் பதவி படிதான் அந்த பதவியை அடையறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்துல வரும்பொழுது அர்ஜுனன் கூடவே இருப்பார், அதாவது யுத்தம் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கூடவே தான் இருப்பார், தர்மர் கூட இருப்பாரு, பாண்டவர்கள் அவர் சொல்றத கேட்பாங்க, அடிக்கடி கௌரவர்களை பாக்குறதுக்கும் போவாரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம். அப்ப பீஷ்ம பிதாமகர் கிருஷ்ணர் கிட்ட பேசுவாரு, துரோணாச்சாரியர் பேசுவாரு, ஆனா துரியோதனன் பேச மாட்டான், புடிக்கவே பிடிக்காது கிருஷ்ணரை பார்த்தால. அப்ப என்ன பண்ண முடியும், ஆனால் நடிக்க கூட முடியாது கிருஷ்ணர் சகுனி சொல்லும், அது சும்மா நடிக்கவா இது செய்யே கிருஷ்ணரை பிடிச்ச மாதிரி அது கூட முடியாது அவனால். அதான் பாபா சொல்றாரு, உலகத்துக்கு அதிபதி ஆக்கக்கூடிய ஞானத்தை நான் கொடுக்கறேன், உன்னால என் எதிர வந்து உட்கார கூட முடியல, முரளியை கேட்க கூட முடியலன்னா நான் என்ன பண்றது? உன் முயற்சி படித்தான் பதவி அடையுது அடையிற. எந்த குழந்தை வேணாலும் பாபா கிட்ட கேட்க முடியும், பாபா நான் இப்ப படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு நான் உன் சரீரத்தை விட்டா என்ன பதவி பாபா அடைவேன்? பாபா கரெக்டா சொல்லுவார், இதுவரைக்கும் நீ பண்ண முயற்சிக்கு இவ்வளவுதான் பதவி. இன்னும் கேட்டா நம்மளே புரிஞ்சுக்கலாம் இல்லையா, எந்த அளவுக்கு தூய்மையா இருந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு இனிமையா இருக்கிறோம், நமக்கும் தெரியும் அவரும் சொல்லுவேன். அவர்கிட்ட லிஸ்ட் இருக்குது வச்சுக்கிறோம் இப்போதைக்கு எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனா அது பிக்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மாறிக்கிட்டோம் இருக்கும். ஆனா எவ்வளவு நாள் தான் மாறிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல இடத்துல போய் உட்காந்துக்கணும், இறங்கவே கூடாது. ஐயப்பன் மேல உட்காந்து நிற்காருனாங்களா, அந்த மாதிரி உச்சியில போய் உட்காருங்க, பேரு உச்சி பிள்ளையா இருக்கோ இருந்துவாங்கல்ல, அது மாதிரி மேல போயிருங்க. யோகம் மெயின் என்ன? யோகம். அதன் மூலமா தான் ஆயுளும் அதிகரிக்குது, செய்த பாவங்களும் அழியுது. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையா ஆவறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. தூய்மை ஆனாதான் பாவம் அழிஞ்சாதான் தூய்மையாகும், தூய்மை ஆனாதான் ஆயுளும் அதிகரிக்கும். அதுக்கு ஒரே வழி அப்பாவை நினைவு செய்யல, மட்டும்தான் வேற வழியே கிடையாது. பதித்த பாவனர் அப்படின்னு சொன்னாலே பகவான் தான் நினைவுக்கு வரார். யார் அந்த பகவான்? மட்டும் யாருக்கும் தெரியல. எல்லா மதத்தினருக்கும் நம்மள பாவத்தை கழுபவர், நம்மள பரிசுத்தமாக்குபவர்னால அது கடவுள் தான் தெரியுது. ஆனா எந்த கடவுள்? யாரு கடவுள்? யாரு இத்தனை மதத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த கடவுள் யார்? அந்த ஒரே கடவுள் யார்? எங்க வந்து இந்த ஞானத்தை சொல்ற, தூய்மையாக்கக்கூடிய ஞானத்தை சொல்ற? யாருக்குமே தெரியல. பாபா சொல்ற, பாரதத்துலதான் நான் வர, என்னுடைய ஜென்ம பூமி இந்த பாரதம். பார்த்தீங்கல்ல சோமநாதர் கோயில் எவ்வளவு அழகா இருந்துச்சு, வைர வைடூரியங்கள்னால கட்டப்பட்ட முதல் கோயில். யாரோட கோயில்? சிவனுடைய கோயில். ஏன்? இங்கதான் பாபா வந்திருக்காரு, அதனால பாரதத்துலதான் சோமநாதர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். இதுல அற்புதம் பாருங்க, கோயில் தான் முதல்ல உருவாக்கப்படுது, அதுல சிலைகள் தான் முதல்ல உருவாக்கப்படுது. அந்த சிலைகளுக்கு என்ன அர்த்தம்? பிற்காலத்துலதான் வேதங்கள் உருவாக்குறாங்க. சம சூப்பர்ல. அதே சிலைக்கு உண்மையான அர்த்தத்தை இப்ப நாம சொல்றோம் இல்லையா, கோயில் கட்டினதுக்கு பிற்காலம் தான், ரொம்ப பின்னாடிதான் நம்மளும் வந்து சொல்றோம். ஆனால் நாம சொல்றதுதான் உண்மை, வேதத்துல சொன்னது பொய். இன்னும் கேட்டா பாபா இப்ப நமக்கு கொடுக்கற ஞானம் தான் அடுத்த துவாபர யுகத்துல சாஸ்திரங்களா மாறு. ஆனா அது ஒரு கதை மாதிரி, அந்த மாதிரி ஆயிடு, அப்படி டைரக்ட் ஞானமா இல்ல. இந்த நினைவார்த்தங்களை அமைக்கிறது எல்லாமே துவாபர யுகத்துலதான் ஆரம்பமாகுது. பக்தி மார்க்கத்துல எல்லாமே எந்த நினைவார்த்தம்? சங்கம யுகத்துல பாபாவுடைய நினைவார்த்தமும் பிராமண குழந்தைகளுடைய நினைவார்த்தமும் பக்தி மார்க்கத்துல ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பூஜைக்குரிய தேவதைகள் பூஜாரி ஆகுறாங்களோ ஆன உடனே அவங்க கட்டுற முதல் கோயில் இந்த சோமநாதர் கோயில். சத்யுக திரேதா யுகத்துல அவ்வளவு பணக்கார நாடா இருந்துச்சு பாரதம், ஏராளமான செல்வம் இருந்தது. கோயில் கோயிலான துவாபர யுகத்துல தான் கட்டுறாங்க. ஆனா சத் அந்த துவாபர யுகத்துல கட்டின கோயிலே அவ்வளவு செல்வம் இருந்துச்சான் கோயில். அதுக்கு முன்னாடி இருந்த யுகம் சத்யுக திரேதாயுகத்துல எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும் பாரதத்துலன்னு பாருங்க. ஆனா அப்படி வைரம் மாதிரி செல்வ செழிப்பா இருந்த பாரதம் இப்ப சோழி மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஏழை நாடாயிடுச்சு. மீண்டும் இந்த பாரதத்தை வைரம் மாதிரி பாபாய் பாக்குறதுக்கு வந்திருக்கிறார். முழு மனித விருட்சமே பட்டு போன நிலையில இருக்குது, பட்டு போயிடுச்சு. மரம் போயிடுச்சு, எரிச்சிட வேண்டியதானே. புத்தம் புது கன்று நடுறாரு, புது உலகத்துக்காக நடுறாரு, கேக்குறாரு புது உலகம் வருது வரியா, என்ன பதவி வேணும், நாராயணன் ஆகணுமா, லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கணுமா, உன்னை நீயே செக் பண்ண, லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்க நான் தகுதி உடையவனா இருக்கிறானான்னு உன் முகத்தப்பா உன் மனச கேள் அப்படின்னு சொல்ல. இத வச்சுதான் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ அந்த பிராக்டிஸ் தனியாவே போடுறேன், ஏன்னா தனியா போடும்போது அது ஞாபகமும் இருக்குது. இருந்தாலும் இப்ப ஷார்ட்டா சொல்றோம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து தண்டனை கொடுக்கறாங்கன்னா பொதுமக்கள் முன்னாடி சிங்கத்துக்கூட சண்டை போட விடுவாங்க. எப்படின்னு சாவடிச்சிடும் சிங்கம் இல்லையா. சோ அது ஒண்ணு நடக்கும். இன்னொன்னு வந்து தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால இது மாதிரி ஒரு வீர தீர செயல்கள் வச்சு. சோ அந்த மாதிரி டைம் சிங்கத்தோட போராடி யார் சிங்கத்தை சாவடிக்கிறாங்களோ அவங்கதான் என் மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா. லக்ஷ்மி யார், சிவனுடைய மகள் இல்லையா. சிவன் இருக்கிறார் ஒரு சேர்ல. சோ அந்த மாதிரி அது நிறைய படங்கள்ல எல்லாம் காட்டுவாங்க, இங்கிலீஷ் படம் பழைய வரலாற்று படங்கள்லாம் சக்சஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படியே வரிசையா அப்படியே பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும். சோ நடுவுல பாதுகாப்பு ஒரு வளையத்துக்குள்ள சிங்கத்தை விடுவாங்க, அங்க நடுவுல இருப்பார். சோ அந்த மாதிரி நடுவுல இருக்கிறது தான் நான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நாம இருக்கிறோம் இப்ப. இந்த சிங்கம் எது, மாயா. அந்த சிங்கத்தை நீங்க வெல்லணும், டைம் இருக்குது. அந்த சிங்கத்துக்கிட்ட நீங்க மாட்டவே கூடாது, உயிரோட இருக்கணும். நைட்டு ஃபுல்லா இப்படிதான் இருக்கும், விடிஞ்சா கல்யாணம், குழச்ச நீங்க போய் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கலாம். லட்சுமி பக்கத்துல இருக்கிறாங்க, லட்சுமி அதாவது சிவன் ஒரு சேர்ல, பக்கத்துல லட்சுமி, பக்கத்துல ஒரு சேர் இருக்கு காலியா. உயிரோட வந்தா அவங்க நாராயணன். இப்ப அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டக்கூடாது. அப்ப இத்தனை பேர் பாக்குறாங்க பாபா சொல்றதுல இதுல நிறைய ஞானம் வரும், எல்லாரும் முன்னாடியும் இருக்கிறன்னு நினைங்கன்னு இல்லையா. சோ அது ஞாபகம் இருக்கும். சிங்கம் வந்து மாயா, பல ரூபம் எடுக்கும் இல்லையா. காம மகாசத்ரு அப்ப பயங்கர அழகான பொண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் பேசுற பொண்ணா, அது மாதிரி வரும். திடீர்னு கோபப்படுறவனா வரும், ஏன்னா ஏதாவது ஒரு விகாரத்துல உங்களை மாட்ட வைக்க ட்ரை பண்ணும். ஆனா நீங்க அங்க எப்படி திரும்ப நின்றுட்டு இருக்கிறீங்க, வெறும் ஆத்மாவா நின்றுட்டு இருக்கிறீங்க, உடம்பே கிடையாது. ஏன்னா சங்கமிகம் உடல் இல்லாத உலகம் இல்ல. ஆனா இந்த சிங்கம் மாயான்ற சிங்கம் உங்களுக்கு உடல் உணர்வு தூண்டுறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணும். இப்போ ஒரு அழகான பொண்ணா வரும்போது நீங்க மயங்குறீங்கன்னா என்ன அர்த்தம், டக்குன்னு ஆண் உடல் வந்துருச்சு உங்களுக்கு, டக்குன்னு புடிச்சு சாப்பிடும். ஏன்னா சிங்கம் புள்ளிய சாப்பிடும், உடம்பு தானே சாப்பிடும். சோ மாயா உடம்பத்தான் சாப்பிடும். அதனால உடல் உணர்வு இல்லாம ஆத்ம உணர்வுல இருந்து சிங்கம் ஒண்ணுமே பண்ணாது. அப்ப ஆத்ம உணர்வுல பரமாத்மா நினைவுல இருக்கும்போது சிங்கம் கிட்டே வராது. ஏன்னா உங்க எதிர என்ன இருக்குது, பரமாத்மா. பக்கத்துல நம்மளுடைய லட்சியம் லட்சுமிய கல்யாணம் பண்ணணும். சோ அதை பாத்துக்கிட்டே இருக்குங்க. அதை பாத்துக்கிட்டே இருந்து ஃபுல் ஆத்ம உணர்ல இருந்து இந்த சிங்கத்து பக்கம் திரும்பி கூட பாக்கல அப்படின்னா தச்சிடுவீங்க. இதுதான் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, செம பவர்ஃபுல்லா இருக்கும். அதான் பாபா சார் லட்சுமியை கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இருக்குதா செக் பண்ணு. மாய கிட்ட விழுந்துகிட்டே இருக்கிற சூர்பனைக்கு பின்னாடி எல்லாம் போற ஒரு ஒருத்தனுக்கா என்னுடைய மகள் லட்சுமிய நான் கொடுப்பேன் அப்படின்னு பாபா கேக்குற. லட்சுமியையோ நாராயணனையோ கல்யாணம் இது இதே பெண்கள் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா பெண்களுமே உங்களை நாராயணனா நினைக்கலாம், இல்ல லட்சுமியா தான் நினைக்கணும், நாராயணன் உட்கார்ந்து இருக்காரு நான் லட்சுமி அப்படின்ற உணர்வுலையும் பிராக்டிஸ் பண்ணலாம். சரி, நான் லட்சுமியையும் நாராயணனையோ கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா செக் பண்ணுங்க. தேக உணர்வு இல்லாம இருந்து காட்டணும்னா செக் பண்ணுங்க. இல்ல விடிஞ்சா கல்யாணம், இப்ப நடக்கிறது அமைந்த வேலை விடியும் சோர்ந்துடாதீங்க. சோர்ந்து உடல் உணர்வுல வந்துட்டா சாப்பிட்டுடும் மாயா, கவனம் வைங்க. இதோடைய நினைவாத்தான் நாரதருடைய கதை. தூய்மையற்ற ஆத்மா தூய்மையான லட்சுமியையோ தூய்மையான நாராயணனையோ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? காம விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற தகுதியை கேன்சல் பண்ணியாச்சு, பாஸ்போர்ட் கேன்சல் பண்ணியாச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. நாம மம்மா பாபாவின் இதய சிம்மாசனத்துல அமர்ற மாதிரி முயற்சி செய்யறோமா அப்படின்னு உங்களை நீங்க ஒவ்வொரு அடியிலும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இது தூய்மையற்ற உலகம், உலகமே தூய்மையற்ற உலகம் தான். அந்த உலகத்துல ஒரு படகுல இருக்கிறீங்க, தூய்மையான படகு, தூய்மை தான் முக்கியம். இப்படி பாத்தீங்கனாலும் தூய்மையற்றவளா ஆயிடுவீங்க. தூய்மை தான் முக்கியம். இந்த தூய்மையற்ற உலகத்துல யாருக்கிட்டையும் ஆரோக்கியமும் இல்ல, செல்வமும் இல்ல, மகிழ்ச்சியும் இல்ல. இங்க இருக்கிறது காணல் நீருக்கு சமமான ராஜ்யம். சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா துக்கமே துக்கம். அதனால செக் பண்ணுங்க. மம்மா பாபா உட்கார்ற அதே ராஜ சிம்மாசனத்துல உட்காரணும்னா அவங்க இதயத்துல இப்ப நீங்க இடம் பிடிக்கணும். அவங்க எப்படி சேவைக்காக தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு தூய்மையா இருந்தாங்க அந்த மாதிரி நான் தூய்மையா இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. விகாரத்துல மனசு ஈடுபட்டா கூட பாஸ்போர்ட் கேன்சல் ஆயிடும், செக் பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. நாரதருடைய கதை என்ன? நாரதர் வந்து கடுமையா தவம் செஞ்சு காமத்தையே வென்றுட்டான்ற ஒரு சந்தோஷத்துல போற போகும்போது வழியில லட்சுமிய பாக்குற, பார்த்தா சம அழகு. அதாவது ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு, ஒரு ராஜா வீட்டுக்கு போறாரு. அங்க போனா ராஜாவுடைய பொண்ணு லட்சுமி நாளைக்கு கல்யாணம்ன்றாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி கூப்பிட்டு லட்சுமி வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தா பயங்கர அழகு, இவருக்கு உடனே ஆசை வந்துருச்சு. சோ அதான் பாபா சொல்றாரு, ஒரு வினாடியில ஜீவன் முக்தியை திருடிடுது மாயான்றாரு. அப்ப எந்த அளவுக்கு கடுமையான தவம் கிடந்து காமனையை வென்றவரு ஒரு வினாடி இந்த அழகான பொண்ணை பார்த்தா மாத்திரத்துல தன்னிலை இழக்கிறாருன்னா எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. காமம்னா என்னன்னு தெரியாத பரிசுத்தமான பெண் இந்த ஸ்ரீலட்சுமி. சோ காமத்துல சலனம் அடைற ஒருத்தனைய லட்சுமி மணந்துக்குவா? செக் பண்ணுங்க. லட்சுமி வேணுமா இங்க இருக்கிற சூர்பனகை வேணுமா செக் பண்ணுங்க. கலியுகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சூர்பனகை எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்காக லட்சுமியையும் நாராயணனையும் இழக்கிற முட்டால் நான் இல்லைன்ற எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செக் பண்ணுங்க. விகாரத்துல விழுந்தீங்க, லட்சுமி நாராயணனை கல்யாணம் பண்ற தகுதி இழந்துட்டீங்க, பாஸ்போர்ட் கேன்சல் ஆயிடுச்சு, சோ மம்மா பாபாவுக்கு ஈக்குவலா முயற்சி செய்யறோமா? இதே தூய்மையற்ற உலகத்துல இருந்துதான் நம்ம அம்மா பாபா அந்த முயற்சி பண்ணாங்க, நீ பண்றியா? செக் பண்ணு. இதுல நிறைய பேர் என்ன பண்ண, ஆமா அம்மா பாபா இருக்கும்போது இப்ப இருக்கிற மாதிரி இன்டர்நெட் இருக்குதா, இவ்வளவு விகாரம் இருக்குதா, எதுவும் இல்லாதனால தச்சுட்டாங்க. ஆக்சுவலா அப்ப ஞானமே ரொம்ப கம்மி. இப்ப ஞானம் எவ்வளவு அதிகமா இருக்கு அதுக்கேத்த மாதிரி இல்ல, அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஞானம் இருக்குது. அப்ப உட்கார்ந்து படிக்கணும். ஆனா இப்ப நெட்ல எல்லாமே இருக்குது, அப்படியே ஜஸ்ட் காதுல ஹெட்செட் மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வண்டி ஓட்டினா அழகா போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சேவை செய்யறது ரொம்ப ஈஸி டிரைவரா இருந்தா. இன்னைக்கு காலதான் ஒரு பிரதர் சொன்னார், ஒரு டிரைவர், அவர் பாத்தீங்கன்னா வண்டியில ஏறினோடனே அப்படியே போட்டு விட்டுருவாரோ ஸ்பீக்கர்ல. அப்ப இத்தனை பேர் இல்லையா, அப்ப பஸ்ல போற அத்தனை பேரும் நம்ம ஞானத்தை கேட்டாங்கன்னா என்ன மாதிரி சேவை? நீங்க உங்க வேலைதான் பாக்குறீங்க, ஆனா சம வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் இல்லையா? எதிர்காலத்துக்கு ஒரு ஒரு பேசஞ்சர் ஒரு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 பேர் வர மாட்டாங்க பஸ்ல இல்ல, போயிட்டு போயிட்டு வருது இல்ல, எவ்வளவு வருமானம் சம்பாதிக்க முடியும் டிரைவரா இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு. இழந்துடாதீங்க, ஜெனரல் வீடியோவோ முரளி வீடியோவோ போட்டுக்கிட்டே இருந்தது கேட்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எவனாவது ஒரு இதுல வந்து சினிமா பாட்டு போட்டா கூட, ஐயோ முதல்ல அது நிறுத்தியா இத கேளுயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணுங்க, நீங்களே முடிவு பண்ணிட கூடாது, அவங்களும் சினிமா பாட்டு தான் கேட்பாங்க. நீங்க சினிமா பாட்டு போட்டீங்கன்னா அதை தான் கேட்பாங்க, போடலன்னா இதை கேட்பாங்க இல்லையா? செக் பண்ணுங்க, அவங்கள மாதிரி சேவையில உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்களா செக் பண்ணுங்க. அதே மாதிரி டாக்டரா இருக்கிறவங்க ஒரு ஒரு யோகா ரூம்னு ஒண்ணு வச்சு அந்த எப்படி பண்றதுன்ற ஒரு வீடியோ போட்டு வச்சு ஓடலாம். அந்த வெயிட்டிங் ரூம்ல இருக்கிறாங்கல்ல முக்காவசி ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா டிவி வைக்கிறாங்க, டிவியில ஞானத்தை சொல்லலாம். அற்புதமான வாய்ப்பு இல்ல, நிறைய எத்தனை பாபா குழந்தைங்க வந்து டாக்டரா இருக்கிறாங்க. ஒரு ஒரு தொழிலுக்குமே இருக்குது. அதே மாதிரி டீச்சர்னா அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால செக் பண்ணுங்க, சேவை செய்யற வாய்ப்ப கரெக்டா பயன்படுத்தி இருக்கிறனா, எத்தனை பேரை எனக்கு சமமா ஆக்கி இருக்கிறேன் செக் பண்ணுங்க. சோ அப்படி உங்களுக்கு செய்யணும்னு ஆர்வம் இருக்குது ஆனா எப்படின்னு தெரியலன்னா நீங்க கால் பண்ணி கூட கேளுங்க இல்லையா? என்னோட நம்பர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? 9894671743. கண்டிப்பா நீங்க எந்த வேலையில இருந்தாலும் பண்ண முடியும் சார். நீங்க எதுவுமே பண்ணாமலே இந்த மாதிரி வீடியோ போட்டு அல்லது போஸ்டர் வச்சு எப்படியாவது பாபா சொல்றாரு, இது தூய்மையற்ற உலகம் தான், ஆனா இதுல நீங்க தூய்மையா இருக்கணும். இந்த படகு விட்டு இறங்கிடாதீங்க. இங்க என்ன இருக்குது, யாருக்காவது ஆரோக்கியம் இருக்குதா, செல்வம் இருக்குதா, மகிழ்ச்சி இருக்குதா? எதுவுமே கிடையாது. காணல் நீர் மாதிரியான ராஜ்யம், சும்மா பேருக்கு ஆட்சி நடக்குது, யாருக்குமே நிம்மதியே இல்லை. சாஸ்திரத்துல இந்த உலகத்துடைய நிலைமைய பத்தி தான் துரியோதனனாக சித்தரிச்சிருக்கிறார். என் மானத்தை காப்பாத்துங்கன்னு திரௌபதி கதறதா காட்டினாங்கல்ல, யார் இந்த திரௌபதிகள்? நீங்க தான் இந்த திரௌபதிகள், உங்களை தூய்மை இழக்க வைக்கிறவங்க தான் அந்த அந்த துரியோதனன் அல்லது சூர்பனகை இல்லையா? சூர்பனகை, ராவணன், துரியோதனன் எல்லாமே இங்கதான் இருக்கிறான். இந்த இடத்துல நீங்க தூய்மையா இருந்து காட்டும். எவ்வளவு நல்ல முறையில பாபா புரிய வைக்கிறார், எந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி முழுசா பாபாவோடு ஈடுபட்டு இருக்குதோ, இந்த ஞானத்தோடு ஈடுபட்டு இருக்குதோ, அந்த அளவுக்கு இந்த ஞானம் தாரணையாகும். பிரம்மச்சரியத்துல தானே எந்த ஞானமுமே கத்து கொடுப்பாங்க. ஸ்கூல்ல அந்த கல்யாண வயசுக்கு முன்னாடி தானே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, ஏன்னா பிரம்மச்சரியத்துல இருக்கும் பொழுதுதான் ஆத்மாவுக்கு அந்த ஞானத்தை எடுக்கிற சக்தி இருக்கும். அப்ப இந்த ஞானம் கேட்கவே தேவையில்லை. இல்லறத்துல இருந்தபடியே தாமரை மலர் மாதிரி இருக்கணும்னு பாபா சொல்ற. இதுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்ல மணிக்கணக்கா உட்கார வச்சாலும் உட்காருவாங்க, ஆனா எப்ப அந்த காமன் மைண்டுக்குள்ள வருதோ அப்ப அவங்களால அங்க உட்காரவே முடியாது, பிடிக்காது, ஒரு மாதிரி எரிச்சலா எப்படா இது முடியும்னு இருக்கும். பெரியவங்க எல்லாம் பாருங்களேன், ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மீட்டிங் உட்கார முடியாது, அவங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா ஆத்மா அந்த சக்தி இழந்துருச்சு. அதான் பாபு சார், ஞானத்திலும் யோகத்திலும் எந்த ஆத்மா மூழ்கி பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்குதோ அந்த குழந்தைக்கு தான் இந்த ஞானம் புரியும், தாரணை ஆகும். ஆனா நீங்க அப்ப கல்யாணமே பண்ணிக்கூடாதா பாபா அப்படி சொல்லல, ஏன்னா கல்யாணம் ஆனவங்க தான் கடைசி பாபா குழந்தைங்களா இருக்கிறாங்க. குடும்பத்துல இருந்துகிட்டே தாமரை மலர் மாதிரி புத்தி விலகி இருக்கணும், காமத்துல ஈடுபடக்கூடாது, அதை பற்றி எண்ணங்கள் கூட வரவிடக்கூடாது. அந்த எண்ணத்தை தூண்டக்கூடிய எந்த நிகழ்வு உங்க கண்ணுக்கு காதுக்கு வராம பாத்துக்கணும். ஏன்னா இப்ப டிவி நியூஸ் பேப்பர் திறந்தாலே கற்பழிப்பு அது இதுன்ட்டு முழுக்க முழுக்க காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் தான் இருக்கும். சோ அதை பத்தி நீங்க கேட்டீங்கனாலே ஆத்மா சக்தி இருக்கும், கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்களே விழுந்துருவீங்க. இல்லறத்துல இருந்துகிட்டே நான் சிவனுடைய மனைவி அப்படின்ற நினைவுல தாமரை மலர் மாதிரி எல்லாத்துல இருந்தும் விலகி இருங்க. சிவனுடைய மனைவியாக உலகத்துக்கு தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புற சேவையும் செய்யணும். லௌகீக குடும்பத்துக்கு உள்ள கடமைகளையும் செய்யணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கடமையை செஞ்சுக்கிட்டே புத்தி எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கணும், எல்லைக்குட்பட்ட நிலையில பற்றுல மாட்டிக்க கூடாது, விலகி இருக்கணும். ஆனா சரி, குழந்தை படிக்க வைக்கிறது சமைக்கிறது இது எல்லாமே பண்ணணும், அவ்வளவுதான். எல்லாருமே இறந்துதான் ஆகணும். சாகும்போது மனிதர்களுக்கு மந்திரத்தை கொடுப்பாங்க, இதை நீ ஜபிச்சுக்கிட்டே இரு நல்லது சரியாயிடும் அப்படின்ட்டு. பாபா சொல்றாரு, நீங்க எல்லாருமே சாக போறீங்க, இப்ப யமனுக்கெல்லாம் யமன், காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் நான் வந்திருக்கிறேன் உங்களை அழிச்சிட்டு போறது, தப்பிக்கவே முடியாது. இப்பவே மந்திரத்தை கொடுத்துட்டாரு, என்ன ஜபிச்சுக்கிட்டே ஒரு என் நினைவு ஜபிக்கிறது இல்ல, நினைவு நினைவு மன்மனாபன்றது பாபாவை நினைக்கிறது, நினைக்க நினைக்க மகிழ்ச்சி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படணும். இறைவன் கருணையே வடிவானவர் இல்லையா, அதனாலதான் ரொம்ப ரொம்ப துக்கம் கொடுத்தவங்களுக்கு பாவ மூத்தையர் சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்றாரு இந்த ஞானத்தை, எல்லோருக்கும் சொல்றாரு, ஆனா நம்ம தான் கேட்கறோம் அதிர்ஷ்டசாலிகள் நாம. இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும், ஏன் மகிழ்ச்சி ஏற்படணும், மகிழ்ச்சி ஏற்படணும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏன்னா துக்கத்தின் மலை விழப்போகுது. இப்பவே அந்த மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பிராக்டிஸ் இருக்கும்போதுதான் அப்பவும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அது எதன் ஆதாரத்துல இருக்குது? நினைவின் ஆதாரத்துல, படிப்பின் ஆதாரத்துல. யாரு நல்லா படிக்கிறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்தின் எஜமானராவாங்க, படிக்காதவங்க பிரஜையாயிடுவாங்க. ராஜா ஆவறதுக்குத்தான் இங்க வந்திருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கும், பிரஜையாவது கிடையாது, இது படிப்பு, குருட்டு நம்பிக்கை கிடையாது. இங்க வந்தாலே அங்க போயிடலாம், சிவராத்திரி கண்ணு மூச்சாலே சொர்க்கத்துக்கு போயிடலாம், ஏகாதசி கண்ணு மூச்சாலே சொர்க்கத்துக்கு போயிடலாம், நம்ம குறித்த நம்பிக்கை கிடையாது. படிப்பு இது. வக்கீல் ஆகணும்னா இந்த வக்கீல் பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் என்ன சொல்றாருன்றதுல புத்தியை இணைக்கணும். அதே மாதிரிதான் இந்த உலகத்தின் ராஜா வாக்குற ஞானத்தை பகவானே கற்பிக்கிறாரு, அதுல முக்கியமான ஞானம் என்ன நினைன்றார். சோ அந்த படிப்புலயும் அவருடைய புத்தியை இணைக்கணும், அவர் நினைவுல புத்தியை முழுசா ஈடுபடுத்தணும். அப்பதான் அந்த மகிழ்ச்சி ஏற்படும். மரணத்தை கண்டு பயமே இருக்காது. ஏன்னா அழைச்சிட்டு போறது என் அப்பா, அப்பா கூட போறேன். அந்த ஆனந்தம் இருக்கணும், குஷி குஷியா இருக்கணும். பார்த்தா ஒரு ஹடயோகி வந்து இந்த ஞானத்தை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இருக்கும் போதே சாவறதுக்கு பிராக்டிஸ் பண்றாங்க. அவர் நம்பர் ஒன் ஹடயோகி. கட்சியில்தான் தெரியும் இந்த பிராக்டிஸ் உடைய பலன் என்னன்னு. பாபா சொல்றாரு, ஏன்னா நமக்கு இப்ப பக்காவா பிராக்டிஸ் பண்ண போனா நமக்கு தெரியுது, கொஞ்சம் அலட்சியமா இருந்தாலும் மனசு பாரம் எடுத்து தேவையில்லாத எண்ணம் வந்துருது, திரும்ப மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அந்த குஷி போயிடுது. இப்ப எல்லாத்துலயுமே விடுபட்டு இருக்கிறது தான் குஷி, சக்தி நிறைந்த நிலைன்னு நமக்கு தான் தெரியுது. பாபா சொல்றாரு, நான் பரந்தாமம்ன்ற மிக தொலைவான இடத்துல இருந்து வரேன். பரந்தாமம் எவ்வளவு உயரத்துல இருக்குது? சம உயரம், சம தூரம், அங்க இருந்து வர்றாரு பாபா. சூக்ஷ்ம வதனத்தை விட உயரமான இடத்துல இருக்குது பரந்தாமம். ஆனா அங்க இருந்து வர்றதுக்கு பாபாக்கு ஒரு வினாடி தாங்க, அதை விட ஒரு வினாடிக்கும் கம்மியான நேரத்துல வந்துடுற. அதனாலதான் பாபா சொல்ற, பாபாவை விட வேகமா போற எந்த பொருளும் உலகத்துல கிடையாது. ஒரு வினாடியில அவர் எங்க வேணாலும் வர முடியும்ன்றதுனாலதான் அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. ஆனா எல்லாத்துலயும் கிடையாது. ஆனா அவர் நினைத்தா எங்க வேணாலும் ஒரு வினாடியில வர முடியும். ஆக்சுவலா நம்மளாலையுமே முடியும். கடைசியில உடல் விட்ட உடனே இங்க தமிழ்நாட்டுல உடலை விடுறவங்க ஒரு வினாடியில அமெரிக்கால பிறக்க முடியும்ன்றாரு இல்லையா? எவ்வளவு ஸ்பீடா போயிருப்பாங்க. அந்த எண்ணத்தின் வேகம் தான் ஆத்மாவுடைய வேகம், டக்குன்னு போயிடும். அந்த ஆத்மா சொர்க்கத்துல பிறவி எடுக்கணும், பரந்தாமத்துக்கு ஒரு வினாடியில ஓடி போயிடணும்ன்றதுக்காக தான் இப்ப பிராக்டிஸ் கொடுக்கறோம். அதுக்கு தடையா வர்ற எண்ணங்களை ஃபுல்லா நீக்கிறதுக்கு தான் இப்ப பிராக்டிஸ் கொடுக்கறேன். எங்க இருந்து வராது? அவ்வளவு தூரமான பரந்தாமத்துல இருந்து வந்து இந்த ஞானத்தை கொடுக்கற. ஒரு வினாடியில வந்து ஒரு வினாடியில ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார். அது என்ன ஒரு வினாடியில ஜீவன் முக்தி? சோ ஒரு வருடத்துக்கு மேல அல்லது பக்காவா பிராக்டிஸ் பண்ணா பாபா குழந்தை ஆன சில நாட்கள்லே இது அனுபவம் ஆகும். என்ன அனுபவம் ஆகும்? ஒரு வினாடியில ஜீவன் முக்தினா என்னன்னு அனுபவம் ஆகும். அதுக்கு ஜனகருடைய உதாரணம் சொல்றாரு பாபா. ஜனகருடைய உதாரணம் அந்த கதை என்ன அப்படின்னா, ஜனக மகாராஜா ஒரு தடவை காட்டுல வராரு, குதிரையில வராரு. ரொம்ப மனசு பாரமா இருக்குது இல்லையா? ராஜ்யம் ராஜாவா இருக்கிறாருன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த பாரத்தோட வராது. வரும்போது ஒரு முனிவரை பாக்குறாரு காட்டுல. அவர் நிம்மதியா தியானம் பண்ணிருக்காரு. சுத்தி பார்த்தா அவர்கிட்ட எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம எப்படி இவரால் நிம்மதியா இருக்க முடியுது? அதோ அந்த முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு பரமானந்த நிலையில இருக்கிறது வேற தெரியுது. எதை பத்தியும் கவலைப்படாம இருக்காரு. எனக்கு உலகமே என்கிட்ட இருக்குது, ஆனா நான் பாரமா இருக்கிறேன். இவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எப்படி நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்னா அவர் கண் விழிக்கிற வரைக்கும் காத்திருந்து கேக்குற. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, அந்த முனிவர்கிட்ட சொல்றாரு, உன்ன மாதிரி நீ என்ன ஆக்கு? நான் எல்லாத்தையுமே கொடுக்கறேன், என் ராஜ்யத்தை கூட கொடுக்க தயார், ஆனா உன்ன மாதிரி என்ன ஆக்கிது? எனக்கு அதுதான் வேணும். இப்ப ஏன்னா அவங்களும் மனசு பாரமா இருக்குதுன்ற. அதுக்கு முனிவர் சொல்றாரு, ராஜ்யத்தே கொடுப்பியா? சரி கொடுத்துரு. சரி இந்த நொடியில இருந்து நீங்க தான் அதுக்கு ராஜா, சரி போ அப்படிங்கிறாரு. சோ இவர் ஜனகர் ராஜா இல்லையா, அப்படி ராஜ கம்பீரத்தோட குதிரையில ஏறாரு. இரு ராஜ்யத்தை கொடுத்துட்டா அந்த குதிரை மட்டும் யாருது? என்னதான? அப்ப இவர் யோசிக்கிற, சரி சரி இந்த குதிரையும் என்னதான் ராஜ்யமும் என்னதான், எனக்கு இப்ப ராஜ்யம் பண்றதுக்கு திறமையுள்ள ஒருத்தன் தேவை, அந்த வேலைக்கு நான் உன்னை நியமிக்கிறேன். நான் எப்ப கேக்குறேனோ ராஜ்யத்தை நீ திருப்பி கொடுத்துடணும். சரியா? சரி சரி போ அப்படின்ற. இப்ப குதிரை மேல ஏற, பவ்யமா ஏற, இந்த ராஜ திமிரோட ஏறல, நான் ராஜான்ற உணர்வே போயிடுச்சு. அதுதான் அந்த ஒரு கால எடுத்து குதிரை மேல போடும் பொழுதே டக்குன்னு ஜீவனுக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே லேசா இருக்காரு, அந்த சுமையும் இல்ல. நாட்டுக்கு என்ன ஆனாலும் பொறுப்பு அவரு, நான் கிடையாது. இப்ப அதே மாதிரி பாபா குழந்தைங்க நல்லா பக்காவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுமை வருது அப்படின்னா ஒரு பிரச்சனை தான். நீ எனக்கு தெரியாது பாபா, நீ தான் பாத்துக்கு போற, எனக்கு நான் இதை பத்தி கவலைப்பட யோசிக்கிறதாவே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்ச உடனே அப்படியே மனசு லேசா அவருக்கு தெரியும். அதான் பாபா சொல்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை முறையிலையும் அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா. எப்ப மனசு பாரமா இருக்குதோ அப்பெல்லாம் என்னுடையதுன்னு ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குது, அத உன்னுடையதாக பாபாவுடையதா ஆக்கிருங்க, முடிஞ்சு போச்சு, நீங்க லேசாயிருங்க. அந்த ஒரு வினாடி தான் ஜீவன் முக்தி அடையிறீங்க. சோ அதே மாதிரி இந்த ஞானம் சொல்றாரு பாபா இல்லையா, என்கிட்ட நீ அர்ப்பணிச்சுட்டா உனக்கு ஜீவன் முக்தி. பிரம்மா பாபா இவ்வளவு எகிப்தை எப்படி நடத்தினார், ஜானகிதாதி எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க பேர் ஒரு பைசா கிடையாது, ஒரு பைசா இல்லாம ஒரு இயக்கத்தை நடத்த முடியுமா? ஆனா அவங்க நடத்துறாங்களே எப்படி? பாபா பாத்துக்கோ, நாடகம் பாத்துக்கோ, எதை பத்தியும் நான் யோசிக்கல, எல்லாம் கரெக்டா நடு. டெய்லியும் டான்ஸ் ஆடுறாங்க 103 வயசுல. கடவுள் பாத்துக்குவாரு, குழந்தை என்ன படிக்க வைக்கிறது, இது என்ன பண்றது, கடவுள் பாத்துக்குவாரு. அந்த நேரம் என்ன தோணுதோ அந்த அந்த நேரம் முடிவு எடுத்தா போதும். இப்பயே என் மண்டையை உடச்சுக்கிறீங்க, அதுதான் ஜீவன் முக்தி. எது வந்தாலும் எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்குவாரு. அந்த நேரம் பாபா ஒரு தீவிர வள்ளலாறு பக்தர் சொல்லுவாரு, ஐயா கிட்ட இருந்து கட்டளை வரல, கட்டளை வந்தா பாக்குறோம் அவ்வளவுதான், அது முன்னாடி யோசிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி அதுதான் ஒரு வினாடி ஜீவன் முக்தி, அதோடைய அர்த்தம். அந்த தினகருடைய உதாரணம். சோ அந்த பாபா சொன்ன ஞானம் எந்த நொடி உங்களுக்கு ஆழமா பதியுதோ, அந்த ஞானத்தின் சொரூபமாக இருந்தா அப்பவே உங்களுக்கு ஜீவன் முக்தி தான். ஆனா அது ஆகுறதுக்கு முயற்சி பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அதுக்குதான் தினம் தினம் முரளி கேளுங்க, வெளி உலகத்தை பாக்காதீங்க கேட்காதீங்க. அப்ப பாக்குறீங்க, மாய கிட்ட உதவ வாங்குறீங்க, அப்புறம் தெரியுது ஐயோ பாபா இதுக்கு தான் சொன்னார், பார்க்க கூடாது கேட்க கூடாதுன்ட்டு மைண்ட் சரி பண்றீங்க. பாபா யுக்தி கொடுத்தாரு, அந்த யுக்தியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மெயினா மைண்ட் பிஸியா வச்சுக்க சொல்றாரு இல்லையா. சோ இது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்பவே ஜீவன் முக்தி வாழ்க்கை தான். இருக்கிறது நரகம், பழைய உலகம், இத சொர்க்கம் சொல்ல மாட்டாங்க, சொர்க்கத்தை இனிதான் உருவாக்க போறார் புத்தம்புது உலகத்தை. இந்த நரகத்தை விநாசம் செய்ய வச்சு சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்றத உருவாக்குற. மற்றபடி அவரை எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி அப்படின்னு சொல்றதுனால என்ன லாபம், என்ன கிடைக்கும், கிடைக்க போறது ஒண்ணுமே கிடையாது. அது கடவுள் இருந்தா என்ன இல்லாட்டா, கடவுள் எங்க இருக்காரு, உனக்குள்ள இருக்காரு எனக்குள்ள இருக்காரு, அப்புறம் எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட வந்து கிடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, தப்பு பண்றதே அவரு தான் ஆயிடும். சொர்க்கத்தின் எஜமானராக்குற இந்த நரகத்தை அழிச்சு நரகத்துல இருக்கிற அத்தனை ஆத்மாக்களையும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறார். அப்ப அவர் எங்கும் நிறைந்தவரா இருக்க வாய்ப்பு இல்லை. எங்கும் நிறைந்தவர்ன்ற ஞானம் உள்ளவர்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியாது. அதனால என்ன லாபம், அதுக்கு எதுக்கு கும்பிடணும்? ஆத்மா அழியாதது, ஆத்மாவில இருக்கிற பாகமும் நடிப்பு பாகம் பதிவாயிருக்கு, 84 பிறவி நடிப்பு பாகம் பதிவாயிருக்கு, அதுவும் அழியாதது. ஆத்மா சின்னதாகவோ பெரிசாகவோ ஆகவே ஆகாது, ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கும். பரமாத்மாவும் அப்படிதான். ஆத்மாக்களாகிய நீங்க அந்த பரமாத்மா இறை தந்தையுடைய மாணவர்கள், உங்களுக்கு ஞானத்தை கத்துக் கொடுக்கிற அந்த இறை தந்தை ஞானத்தின் கடல், ஆனந்தத்தின் கடல், ஆனந்தமா இருக்கிற ஞானத்தை கொடுத்து உங்களையும் ஆனந்த கடலா ஞான கடலா மாத்திர. சுயம் பகவானே நேரடியா உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தின தினம் சொல்ற நேரடியாக உங்ககிட்ட கடவுள் பேசிட்டு இருக்கார். சோ அது தெரியுதா, யார் பேசிட்டு இருக்கிறா தெரியுதா? சோ அதுதான் மெயினான விஷயம், யார் பேசிட்டு இருக்கிறா தெரியுதா? அது தெரியாத வரைக்கும் ஞானமே உங்களுக்கு புரியல. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா இங்க பேசிட்டு இருக்கிறது கடவுள்ன்ற முக்கியமான ஞானமே தெரியலன்னு அர்த்தம். கடவுள் சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த ஞானத்தின் மூலமா தான் நாம தேவதைகளா ஆகிறோம். ஒட்டுமொத்த பாரதத்தையும் சொர்க்கமாக்குற மனிதர்களை தேவதையாக்குற சேவை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சோ இந்த சேவை செஞ்சு ஈஸ்வரிய வருமானத்தை ஈட்டுறதுக்கு முதல் தகுதி முதல்ல பாபா உடையவரா, முழுக்க முழுக்க அவர் மேல நிச்சயபுத்தி உடையவரா ஆகணும். மற்ற எல்லா இடத்திலும் மனித குருக்கள் கிட்ட தான் போறாங்க, அல்லது மனிதர்கள் படைத்த மதங்கள், மத ஸ்தாபகர்கள், மத ஸ்தாபக மடங்கள் கிட்ட போறாங்க. அந்த மனுஷன குருவா ஏத்துக்கிறாங்க. ஆனா நீங்க எந்த மனுஷனும் ஏத்துக்கல, இங்க அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரமபிதா இருக்கிறாருன்ற முதல் விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும். முதல்ல அவருடைய குழந்தை ஆகணும். கிறிஸ்தவ தர்மத்துல பாத்தீங்கன்னா ஞான ஸ்நானம் எடுத்தாதான் உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஞான ஸ்நானம் எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, நிச்சய புத்தி இருந்தாதானே எடுப்பாங்க. சோ அந்த நிச்சய புத்தி எடுத்த பிறகுதான் உங்களுக்கு ஞானம் ஸ்டார்ட் பண்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க. ஒரு பிரிவுல வந்து குழந்தை பிறந்த உடனேவே அந்த ஞான ஸ்நானம் ஃபாதர் மடியில வச்சு அது மாதிரி பண்ணுவாங்களாம். அதே மாதிரிதான் இங்க பாபாவுடைய குழந்தை ஆகிறது தான் முதல் ஸ்டெப். ஆன பிறகு ஞானத்தை கொடுக்கற. சோ அவருடைய குழந்தை என்னன்னா அசைக்க முடியாத நிச்சய புத்தி, எனக்கு இனி இவரு தான் வேற யாருமே கிடையாது. அப்படி தந்தை தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார், தன்னுடைய ஆஸ்தியை கொடுக்கிறார், முழு ஆஸ்தியை கொடுக்கிறார். சொல்றார், குழந்தைகளே என்னுடைய இது அனைத்தும் உனக்கு தான், உலகம் பிறந்தது எனக்காக பாடுறாங்களே, நான் புது உலகத்தை படைக்கிறதே உனக்காக தான், பழைய உலகம் துக்கம் கொடுக்கக்கூடியதாயிடுச்சு, அழிக்க போறேன், எதெல்லாம் உன்னிதுன்னு வச்சுக்கோ அனைத்தையும் என்னிதான் ஆக்கிடு, உனக்கு புத்தம் புதுசா நான் சொர்க்கத்துல கொடுக்கறேன். குழந்தை அழுது, அதாவது ஒரு ரெண்டு குழந்தை, ரெண்டு வீட்டு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை வச்சிருக்கிற பொருளை இன்னொரு குழந்தை கேக்குது அப்படின்னா அப்பா அம்மா என்ன சொல்லலாம், நீ அதை குடுத்துற, நான் உனக்கு புதுசா வாங்கி தரேன்னு வாங்க. அந்த குழந்தை நம்பி கொடுக்கணும் இல்லையா, வாங்கி கொடுக்கற அப்பானா கொடுத்துரும். ஆனா அந்த அப்பா ஏமாத்தனால ஏமாத்துவாரு, இந்த அப்பா ஏமாத்தமா சார் கொடுத்துடு. அது மட்டும் இல்ல, இதை புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு துக்கம்தான், இது எல்லாமே உனக்கு தேவையற்றது, உனக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது, ஏன் அதை புடிச்சிட்டு இருக்கிற? என்னுடையது என்னுடையதுன்னு எதெல்லாம் இருக்குதோ அனைத்தும் பாபா உங்களுடையதுன்னு உங்க உடல் சேர்த்து அனைத்தையும் எனக்கு கொடுத்துடுங்க. உங்களுடைய ஆத்மா சரீரம் ரெண்டையும் நான் தூய்மையாக்குறேன், தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆக்குறேன். அதனால இப்போ உங்ககிட்ட இருக்கிற இட்டு போன உடல் பொருள் மனம் அனைத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. என்னுடைய ஈஸ்வரிய சேவையில அர்ப்பணிச்சு அதை பயனுள்ளதா ஆக்கிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய அனைத்து பொருட்களுக்கும் எஜமானனா என்ன ஆக்குங்க, ட்ரஸ்டியா என்ன ஆக்குங்க. ஆக்கிட்டாலும் என்ன ஆயிடும், நீங்க லேசாயிடுங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. பாபா சொன்னா செய்யறோம், நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அப்படித்தான் நடந்தோம், நம்ம அப்பா அம்மா கிட்டதான் பொறுப்பு, நம்ம எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை அப்பா பாத்துக்கோ எல்லாமே. அந்த மாதிரி அர்ப்பணிங்க எல்லாத்தையும் பாபா கிட்ட. அப்ப ஆத்மா சரீரம் ரெண்டும் தூய்மையாக்கப்படும், ராஜ பதவியும் உங்களுக்கு கொடுக்க. சோ என்ன ட்ரஸ்டி ஆக்குங்க, என்ன எஜமான ஆக்குங்கன்னா என்ன அர்த்தம், என் வழிப்படித்தான் நீங்க உங்களுடைய உடல் பொருளாகி அனைத்தையும் பயன்படுத்தணும். என் ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியிலும் நடங்க. ஜனகர் ராஜ்ய பாக்கியத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் சமர்ப்பித்தார் இல்லையா அந்த முனிவருக்கு, அதனாலதான் அவருக்கு ஒரு வினாடியில ஜீவன் முக்தி கிடைச்சது. அந்த மாதிரி உங்களுடைய அனைத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணிங்க. பாபா இது எல்லாம் உன்னுடையது அப்படின்னு பாபாவை வாரிசாக்குனீங்கன்னா பாபா உங்களை வாரிசாக்குவார். பாபா இது எல்லாம் உன்னுடையது பாபா, உன்னுடைய புது உலகத்துக்கு என்ன வாரிசாக்கு பாபா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த பழைய உலகம் வேண்டாம், இது ஃபுல்லா நீ எடுத்துக்கோ, அதை எனக்கு கொடு. 21 பிறவிக்கு உங்களை நான் வாரிசாக்குறேன் என்னுடைய சொர்க்கத்துக்கு, அதிபதி அஸ்ரீ நாராயணன் ஆக்குறேன். என் வழிப்படி நடந்தா போதும், வேற எந்த தியாகமும் நீங்க பண்ண தெரியல. எல்லா பொருளையும் நீங்களே தான் வச்சிருக்க போறீங்க, ஆனா அது என் இது இல்லைன்ற உணர்வு இருக்கணும். சோ இதுலதான் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க சென்டருக்கு போறீங்க, சென்டருக்கு போறீங்க, உங்க இஷ்டத்துக்கு எதையாவது எடுக்க முடியுமா? எடுக்க மாட்டோம் இல்லையா? சிஸ்டர்ட்ட கேட்போம் அல்லது பிரதர்ட்ட கேட்போம். அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது எடுப்பீங்களா? கிடையாது, ஏன்னா அவங்க தான் அதுக்கு எஜமான. அந்த அதே உணர்வு நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் இது பாபாவுடையது, அவரை கேட்க நான் எடுக்க மாட்டேன்ற அந்த உணர்வுல இருக்கிறதுக்கு பேர் தான் பாபா ட்ரஸ்டியா இருக்கு. அப்படி இருக்கிறோமா, அந்த உணர்வு இருக்குதான்னு நீங்க கவனிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க தூங்குற டைம்ல இருந்து எழுந்திருக்கிற டைம்ல இருந்து எல்லாமே அவர் சொல்ற மாதிரி நடக்கும். மிலிட்டரியில எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தூங்குறது, அவங்க இஷ்டத்துக்கு எழுந்திருக்கிறது, அங்க என்ன ரூல்ஸ் தான் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஆன்மீக மிலிட்டரியும் கூட அந்த உணர்வு மட்டும்தான் பாபா எதிர்பார்க்கிறேன். எல்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோங்க, ஆனா உங்களுதுன்ற உணர்வு வந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூல் அது மாதிரி ஒர்க் பண்ணாலும் ஒரு சிலர் அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க, கரெக்டா அந்த டைமுக்கு வர்றது எல்லாமே. அந்த சின்சியரிட்டி இங்க காட்டுங்க, நான் உங்களை வாரிசாக்குறேன். என் வழிப்படி நீ நடந்தா போதும், அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல. நீ தாராளமா தொழில் செய், வெளிநாட்டுக்கு போ, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் வழிப்படி பண்ணு. அவருடைய வழி என்ன, அவருடைய இதுன்ற உணர்வுல அவருடைய நினைவுல அவர்கிட்ட கேட்டு கேட்டு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அவர்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணா பிரச்சனையே இல்ல, பொறுப்பு அவருடைய. இந்த எச்சரிக்கை இருக்கணும், அப்படி இல்லைன்னா மாயா அடிக்கடி உங்களை தோக்கடிச்சிடும். யுத்த மைதானத்துல இருக்கிறீங்க, இன்னைக்கு பிராக்டிஸ் இல்லையா, சிங்கம் அந்த உணர்வு இருக்கணும். இன்னொரு விஷயம், பாபா கூடவே இருக்கிற அந்த உணர்வு இருக்கணும். சோ அதை நான் அந்த பிராக்டிஸ்ல விலாவறியா சொல்றேன், கூட இருக்கிற அந்த உணர்வு. இப்ப உங்க மேல மரியாதை வச்சிருக்கிற அல்லது நீங்க மரியாதை வச்சிருக்கிற ஒருத்தர் உங்க கூட இருக்கிறாரு. அப்ப என்னதான் அழகா கவர்ச்சிகரமா ஒருத்தர் போகட்டும், நீங்க பாத்துருவீங்களா? பார்க்க மாட்டீங்க இல்லையா, அந்த டைம் பார்க்க மாட்டீங்க. ஆனா ஒருத்தர் இருக்கிறாருன்ற அந்த உணர்வு. ஆனா பாபா கூடவே இருக்கிறாரு, ஆனா உங்களுடைய கண்ணு கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா என்ன, அவர் கூட இருக்கிறான்ற அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தம். அந்த உணர்வு சாது ஸ்ரீமத் இல்லையா, பாபா கூடவே வச்சிருக்கிறது ஸ்ரீமத். அந்த கவனம் இல்லைன்னா மாய தோக்கடிச்சிடும். நம்ம பவர்ஃபுல்லான வாணி இன்னைக்கு வேணும் இல்லையா, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லைன்னா விழுந்துடுவேன். அதுதான் அங்க ஆஞ்சநேயர் போறாரு, ஒரு இலக்க நோக்கி போறாரு, சஞ்சீவினி மூலிகை எடுக்க அல்லது சீதையை சந்திக்காது போகும்போது நிறைய தடை வரும். அதுல ஒரு தடை பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரியே இருக்கும், ஆனா அது மேல நடக்க முடியும். பாறை மாதிரி இருக்கும், பாறையில கால் வச்சா உள்ள போயிடும். ஒரு இடத்துல பாறையில கால் வச்சு நிற்கும், தண்ணியில கால் வச்சா கீழே போயிடும். அப்ப ஒரு ஒரு நாடும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வைப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம், பாபாவுடைய நினைவுல பாபா கிட்ட, பாபா நான் போறது கரெக்டா, உன் வழிபடிதான் நடக்கிறனா அப்படி பேசிக்கிட்டு, இது இது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பாபா கூட பேசிக்கிட்டே போற ஜெர்னி இது இந்த சங்கமே. அப்படி ஒவ்வொரு அடியிலும் பாபா வழிபடி நடக்கணும், எந்த விதமான பாவ காரியமும் செஞ்சிடக்கூடாது, அப்பதான் உயர்ந்தவர் ஆவீங்க. ஏன்னா உங்களுடைய பொருளை எடுத்துக்கிட்டு நான் எதுவும் பண்ண போறது இல்லை, நானே வள்ளல். என்னுடைய ஆஸ்தி புது உலகத்துக்கு உங்களை நான் ட்ரஸ்டி ஆக்குறேன். அதே மாதிரிதான் இப்ப நீங்க உங்களுடைய பொருள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குமே நான் உங்களை, சாரி சொர்க்கத்துக்கு ட்ரஸ்டி ஆகல, சொர்க்கத்துக்கு எதுவுமே நினைக்கிறேன். இப்ப உங்களுடைய பொருளை எனக்கு அர்ப்பணிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்ப மறுபடியும் உன் கையிலே தான் கொடுக்கறேன். எப்படி ஜனகர் கிட்டேயே அந்த ராஜ்யத்தை கொடுக்கறாரு, ஆனா அந்த உணர்வு இருந்துடக்கூடாது, உன்னிதுன்ற உணர்வு வந்துருக்கு. அந்த மாதிரி பாபா கொடுக்கறேன். இந்த உணர்வு தான், இதுதான் இந்த ஞானத்துடைய ரகசியம். அந்த உணர்வு தான் மெயின். இது பயங்கர பவர்ஃபுல்லானது. நீங்க செய்ய ஒவ்வொரு விஷயமா அந்த மாதிரி பண்றீங்களா, யோசிச்சு பாரு. சம பவர்ஃபுல் பாயிண்ட் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க சென்டர்ல ஏதோ குடுக்கறீங்க, பழமோ அல்லது ஏதோ ஒண்ணு குடுக்கறீங்கன்னா கூட அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போய் பாபா கிட்ட வைங்க. நேரடியா அவங்க வாங்க மாட்டாங்க இல்லையா, கணக்கு அழுத்து பாபா கிட்ட, பாபா கிட்ட வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட வேண்டியதான். பாபா கிட்ட கொடுத்து வச்சு முடிஞ்சு போச்சு, அவங்க போய் பாபா கிட்ட வாங்கிக்கோங்க இல்லையா. குடுக்கறது பாபாவா தான் இருக்கணும், மனுஷனா இருக்கக்கூடாது, இல்லைன்னா புத்தி மனுஷன் கிட்ட போகும். சோ அந்த மாதிரி செக் பண்ணுங்க, ஒவ்வொரு அடியிலும் செக் பண்ணுங்க. பாபாவுக்கு தெரியாம எதுவுமே இருந்துடக்கூடாது. அப்படி இருக்கிற நான் பாபா கிட்ட செக் பண்ணுங்க, ஏன்னா மாயா அடிக்கடி ஏமாத்திடும். இந்த மாதிரி பாபாவை கூடவே வச்சுக்கிட்டு அவரு கிட்ட வழி கேட்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சாதான் உயர்ந்தவர் ஆவீங்க. பாபா கிட்ட, அதாவது பக்தியிலே கூட என்ன சொல்லாங்க, இந்த குழந்தை கடவுள் தான் கொடுத்தாரு, இந்த பணத்தை கடவுள் தான் கொடுத்தாருன்றீங்க இல்ல. இப்ப அவரே கேக்குறாரு, நான் தானே கொடுத்தேன், அதை எனக்கு கொடு, ஏன்னா நான் கொடுத்தது எல்லாம் இப்ப யூஸ் பண்ண முடியாத நிலையில ஆயிடுச்சு, திருப்பி கொடு. கம்ப்யூட்டர் பாஷையில சொன்னா நான் அப்டேட் பண்ணி கொடுக்கறேன், அப்கிரேட் பண்ணி கொடுக்கறேன், நான் பண்ட மாற்றம் செய்யறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், புத்தம் புதுசாக்கி கொடுக்கறேன். என்னுடைய வழிப்படி ஒவ்வொரு அடியில நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ரீ நாராயணன் மாதிரி உயர்ந்தவர்களாக உயர்ந்த பதவியை கொடுக்கறேன், நான் உறுதி கொடுக்கறேன், கேரண்டி கொடுக்கறேன். ஏன்னா இது அந்த மாதிரி ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக்குற ராஜயோகம். இந்த யோகத்துல அனைத்தையும் நீங்க சுவாகா பண்றீங்க, என்னது இல்ல எல்லாமே பாபாவுடையது. இந்த ஒரு உணர்வு என்னது இல்ல பாபாவோடையதுன்ற அந்த உணர்வு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு, அவங்க சென்டர்ல இருந்தாலும் குஷியா தான் இருப்பாங்க, வீட்டுல இருந்தாலும் குஷியா தான் இருப்பாங்க. ஆனா இந்த உணர்வு இல்லைன்னா வீட்டுல இருந்தாலும் குஷியா இருக்க முடியாது, சென்டர்ல இருந்தாலும் குஷியா இருக்க முடியாது. ஏன்னா அந்த லக்ஷ்மி நாராயணனே இந்த வழிபடி ராஜ யோகத்தின் வழிபடி நடந்துதான் அப்படி ஆகியிருக்கிறான். ஆனா இந்த ரகசியம் லக்ஷ்மி நாராயணன் கோயில கட்டின பில்லாவுக்கே தெரியாது. எப்படி இந்த லக்ஷ்மி நாராயணன் இவ்வளவு செல்வந்தர ஆனார்னு அவருக்கே தெரியாது. போய் அவங்களுக்கு புரிய வைங்க. இங்க இருக்கிற அந்த அவர் பில்லா கட்டுறாரு, ஆனா அந்த லட்சுமி நாராயணன் பில்லா காலத்துல ஏழையா இருந்து இந்த சேவை செய்யறாங்கன்னு அவருக்கு தெரியாது. தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வர சேவை அர்ப்பணிச்சாங்கன்னு அவருக்கு தெரியாது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, இங்க இருக்கிற சங்கம் யுகத்துல இருக்கிற ஏழைகள் அங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும், இங்க இருக்கிற செல்வந்தர்களுடைய அனைத்து சொத்தும் மண்ணோட மண்ணாகவும் ஆக போகுது அப்படின்னு சொல்றேன். பாபா பண்ணு ஆக இல்ல, யாரா இருந்தாலும் என்ன செல்வம் எல்லாமே மண்ணோட மண்ணாதான் ஆக போகுது. ஆனா இங்க இருக்கிற ஏழைன்னு பாபா எதுவும் சொல்றது, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம அனைத்தையும் ஈஸ்வர சேவையில அர்ப்பணம் பண்றாங்க பாருங்க, அவங்க அந்த மிகப்பெரிய செல்வந்தராக போறாங்க இல்லையா. சோ இதுதான் ரகசியம், இதுதான் பக்தி மார்க்கத்துல தானம் செய்யறதுடைய ரகசியம். அது எல்லாமே இப்ப பண்றது, இப்ப பண்றது அல்டிமேட் தானம் புண்ணியம். இந்த ஞானத்தை தானம் பண்ற சேவையில தன்னை தியாகம் பண்றது, இப்படி பண்ணி என்ன ஆகுறீங்க, மிகப்பெரிய செல்வந்தரா 21 பிறவிக்கு ராஜாவுக்கெல்லாம் மேலான ஸ்ரீ நாராயணனா ஆகுறீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுத்த குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சரண், தாய் தந்தையுடைய சிம்மாசனத்துல உட்காரணம்னா அவங்களுக்கு சமமா தூய்மையை கடைபிடிச்சு சேவையில் தன்னை அர்ப்பணிக்கணும். லௌகீக குடும்பத்திலையும் அலௌகீக குடும்பத்திலும் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். குறிப்பா ஞானத்துல முழுவில அதீத கவனம் கொடுக்கணும். ஏன்னா அதுலதான் கட்டளைகள் எதை எப்படி செய்யணும் அப்படின்ற டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். அதனால முழு கவனம் கொடுக்கணும். முழு கவனம் கொடுத்தாதான் உயர்ந்த பதவி, இல்லைன்னா பிரஜை ஆயிடுவீங்க. எந்த ஒரு தீய காரியமும் செஞ்சிடக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா ட்ரஸ்டி ஆகணும். நான் வெறும் ட்ரஸ்டி தான், ஸ்ரீமத் என்னது என்னது எதுவுமே இல்லை பாபா, அனைத்தும் உன்னுடையது, நான் வெறும் பொறுப்பு, ஒரு மேனேஜர், எஜமானன், ஓனர் வந்து பாபா. இந்த உணர்வுல இருக்கும் ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஏதாவது பாவ காரியம் செஞ்சிடனா அப்ப பாபா கிட்ட வழி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தீய காரியமும் செஞ்சிடக்கூடாது. மரதானம், முகத்தின் மூலம் அனைத்தும் நிறைந்த ஸ்திதியின் ஜொலிப்பு மற்றும் பொலிவினை காட்டக்கூடிய சர்வ பிராப்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கம யுக பிராமண வாழ்க்கையுடைய விசேஷமே சதா சுகத்தின் ஊஞ்சல்ல, அமைதியின் ஊஞ்சல்ல, குஷியின் ஊஞ்சல்ல, ஞானத்தின் ஊஞ்சல்ல, ஆனந்தத்தின் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கிறதான் மொத்தத்துல சங்கமயம். ஃபுல்லா ஊஞ்சல்ல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கு பொம்மை பிடிக்குமே, அது மாதிரி நமக்கு என்ன பிடிக்கும், ஞானம், ஞான ரத்தினங்கள் பிடிக்கும். அதோட விளையாடுங்க. அந்த ஞான ரத்தினத்துல இருந்தாலே ஆனந்தத்துலதான் இருக்க போறீங்க, சுகமா தான் இருக்க போறீங்க. ஞானத்தை தவிர மற்ற விஷயத்த நினைச்சீங்க, பாத்தீங்க, பேசிங்க, படிச்சீங்க, போச்சு. பிராமண வாழ்க்கையுடைய விசேஷத்தை அனுபவிக்கலன்னு அர்த்தம் ஆயிடும். சோ பாபா வெளி உலகத்தை பாக்காத, கேட்காத, நினைக்காதன்னு சொல்றது எதுக்கு? உன்னோட குஷி போயிடும், ஊஞ்சல் போயிடும்ன்றதுக்காக தான். பிராமண வாழ்க்கைனா அனைத்தும் நிரம்பிய சொரூபத்துல அந்த கோதையில நிலைச்சிருக்கணும். எல்லாம் அடைஞ்சிட்டேன், இனி நான் அடையிறதுக்கு எதுவுமே கிடையாது, இந்த போதையில இருக்கும். எல்லாம் அந்த நிரம்பிய தன்மையில, அந்த போதையில நீங்க ஞானத்தை கொடுத்தீங்கன்னா, அவன் எப்படிப்பட்ட வேதத்தை படிச்சவனா இருந்தாலும் அவன் சொல்றது தப்புன்றது அவனுக்குள்ள குத்த ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க அவ்வளவு ஆனந்தத்துல அந்த சொரூபத்துல இருக்கிறாங்க, ஞானத்தின் சொரூபத்துல இருக்கிறாங்க. இவங்க சொல்றதோடைய ஒரு உதாரணமாகவே இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாப்பாங்க. அந்த மாதிரி நிரம்பிய சொரூபமாக, நிரம்பிய நிலையில இருக்கிற அந்த போதையில நிலைச்சு இருக்கிறது தான் பிராமண வாழ்க்கையுடைய விசேஷம். நிரந்தரம் உங்க முகத்துல அந்த ஜொலிப்பு தெரியணும். அனைத்தையும் அடைஞ்சிட்டேன், எல்லா பிராப்தியும் அடைஞ்சிட்டேன், முழுமையா அடைஞ்சிட்டேன், அடைஞ்சிட்ட அந்த மனநிலை, எல்லாம் அடைஞ்ச மனநிலை. ஒரு ராஜா அனைத்தையும் வெற்றி கொண்டா அந்த 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 ராஜா முகத்துல அந்த ஒரு போதை இருக்கும்ல, ஒரு கர்வம் இருக்கும்ல, அந்த அந்த கர்வம், சுத்த அகங்காரம் இருக்கணும். நான் அடையிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கணும். அந்த பொலிவு தெரியணும் உங்க முகத்துலன்ற. இப்பத்தான் நீ பிராமணன். எப்படி ஸ்தூல செல்வத்துல நிரம்பிய பக்கார ராஜா முகத்துல அந்த ஜொலிப்பு இருக்குமோ? கண்டிப்பா இருக்கும். எல்லாமே அவருக்கு இருக்குன்னா அவருக்கு பயங்கர ஆனந்தம் அந்த முகத்துல தெரியும். செல்வ செழிப்பு மிக்க இடத்துடைய ராஜான்னா ஒண்ணும் இல்ல. விவசாயிகள்ல பாத்தீங்கன்னா தண்ணியே வராத ஒரு இடத்துல, நான் போட்ட கிணறுல, நான் போட்ட போர்ல நல்லா தண்ணி வருது, பத்தடியிலே வருதுன்னு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த போதை இருக்கும். இப்ப ராஜாவுக்கு எவ்வளவு போதை இருக்கும், ஆனா அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் அழியக்கூடிய செல்வங்கள், அழிவற்ற பிராப்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அழியக்கூடிய பிராப்தி, எப்ப வேணாலும் அவங்க கிட்ட இருந்து போயிடும், அல்லது அதை விட்டுட்டு அவரு சேர்த்து போயிடுவாரு. ஆனா அவங்க கிட்ட அழிவற்ற பிராப்தி, அவினாஷி பிராப்தி, அவினாஷினா அழிவற்ற, அவினாஷி பிராப்தி கிடைச்சிருக்குது. அப்ப உங்க முகத்துல அந்த அனைத்து பிராப்திகளின், அழிவற்ற பிராப்திகளின் ஆன்மீக ஜொலிப்பும் பொலிவும் தெரிய வேணாமா? தெரியணும். ராஜா வேஷம் போடுறாரு, ஒருத்தர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் போடுறாருன்னா அவருக்கு கத்து கொடுப்பாங்க, நீ இப்படி நடக்கணும், நீ ராஜா, நீ கம்பீரமா இருக்கிற, அப்படி குரல உயர்த்தி பேசணும், அப்படி இப்படின்னு கத்து கொடுப்பாங்க. இங்க இறைவன் சொல்றாரு, இந்த உலகத்துக்கே ராஜாவாக போற, ஸ்தூலமா அங்க எல்லாம் கிடைக்க போகுது, ஆனா அதுக்கு முன்னாடி இங்கேயே சூக்ஷ்மமா எல்லாத்தையும் நிரப்பிட்டேன். அந்த போதை நாராயணனா இருக்கும்போது இருக்கிற அதே போதை உனக்கு இருக்கணும்னு இப்பவே பாபா ட்ரைனிங் கொடுக்கறாரு. முக்கியமா முகத்துல அந்த ஜொலிப்பு தெரியணும். மற்றபடி நடை அதை பத்தி எல்லாம் பாபா சொல்லல, பட் ஆனா முகத்துல தெரியணும். அனைத்தையும் அடைஞ்சிட்டேன்னு உன்னுடைய முகத்துல தெரியணும். குஷியின் ஊஞ்சல்ல அனைத்தையும் மறந்து நான் இருக்கிறேன்ற அந்த கேர்ஃப்ரீ எம்பரர் சொல்றாங்களே, கவலையற்ற மகாராஜா, அது தெரியணும் உன் முகத்துல. எத்த பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருக்கிறது தெரியணும். நீ சொன்னார் இல்லையா, அப்படியே மகாவிஷ்ணு எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே பார்த்துட்டு ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற, தக்கத்தை சுத்திட்டு இருக்கிற அந்த போதையில நீங்க இருக்கும். எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், எனக்கு கவலையே இல்ல, அப்படி இருக்கணும்ன்ற. அவ உலகம் பாத்தீங்கன்னா இதுன்னு போயிட்டு இருக்கிற, உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் காசு காசுன்னு போயிட்டு இருக்க, நீ இப்ப இருக்கிற அப்படி அப்படி எப்படி சொல்லிட்டு இருக்கோம். எப்ப ஆரம்பத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டு, ஆனா நீங்க இந்த ஞானத்தை கொடுக்கறத பார்த்து பார்த்து பார்த்து, உங்களுடைய அந்த போதை நிரம்பிய முகத்தை பார்த்து பார்த்து, அவங்களுக்கு நாம காசு சம்பாதிக்கிறதா நேரத்தை வீணாக்குறோமோ அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணணும். அப்படி இருக்கணும் உங்களுடைய முகத்தின் ஜொலிப்பு தென்படணும். அம்மா சூப்பரான வரதம் ஸ்லோகன் குஷிதம் மெயின் பிராமண வாழ்க்கையுடைய உயிர் மூச்சு குஷின்வர் ஸ்லோகன்லயும் அதே தான் சொல்லுவார். யார் சதா தானும் குஷியா இருந்து மற்றவர்களுக்கும் இந்த குஷின் கஜானாவை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரோ அவங்கள மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் உலகத்துல யாருமே கிடையாது. அவர்கிட்ட வந்தால எல்லாரையும் குஷிப்பட்டு அனுப்பிடுவார். அவரும் எப்பவுமே குஷியா இருக்க அவரை யாருமே கவலைப்படுத்தவே முடியாது. வந்தவங்களையும் அவர் குஷிப்பட்டு அனுப்பிடுவார். இப்படி எந்த பிராமண குழந்தை பாபா குழந்தை இருக்குதோ அந்த குழந்தை தான் அதிர்ஷ்டசாலி குழந்தை, குஷியின் சுரங்கமா பாபாவுடைய பிரதிபிம்பமா இருக்கிற குழந்தை. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. முரளி குஷி குஷியா இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி நாள் ஃபுல்லா குஷி குஷியா இருக்கு. ஓம் சாந்தி. அந்த ராஜ கம்பீரம் தெரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.